மத்தேயு 13 அதிகாரம் 51-52 வசனங்களை நான் வாசிக்கிறேன். Matthew 13:51-52. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவர்களை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் இவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட் எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். கடந்த 3 மாதங்களாக இந்த 7 ஓமைகளை நாம் படித்து வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து முதல் வந்து மரித்து பரலோகத்துக்கு போனார். அவர் வரும்போது பரலோக ராஜ்யம் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னார். அவர் வந்ததுலேருந்து 2வது வாட்டி அவர் வர வரைக்கும் என்ன ஆக போகுது, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த 7 ஓமையில நமக்கு எடுத்து காமிச்சார். அவர் ராஜ்யம் வந்துச்சுன்னாரு, எங்க அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யம் எப்படி வளரப்போகுது அப்படின்னா, முதலாவது அந்த விதை விதைக்கிறதுனால அந்த ராஜ்யம் வளரும். அந்த ராஜ்யத்தின் தன்மை எப்படி, அந்த ராஜ்யத்துல அந்த ராஜா என்ன முடிவு பண்ணியிருக்கிறாருன்னா, அவருடைய ஞானத்தில் கோதுமையும் களைகளும் ஒன்றா தான் வளரும், தீமையும் நன்மையும் இந்த காலத்தில் அவர் முதல் வருகையிலேருந்து 2வது வருகை வரைக்கும் தீமையும் நன்மையும் ஒன்றா தான் இருக்கும். கோதுமை களையில் அது காமிச்சார். 3-4 ஓமையில அந்த ராஜ்யம் ரொம்ப விதைக்கும் போது சின்னதா கடுகுவத மாதிரி இருந்தாலும், ஆனா அது வளர 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 என்ன ஆகும், உலகத்திலேயே பெரிய மரமாக, அந்த தோட்டத்திலேயே பெரிய மரமாக வளரும், புளித்த மாவு மாதிரி பரவும். தனிப்பட்ட விதத்தில் அந்த ராஜ்யத்தை நாம் எப்படி சொந்தமாக்கி கொள்ள முடியும் அப்படின்னா, அந்த ராஜ்யத்தின் மதிப்பை ஆண்டவர் நமக்கு கண்களை திறந்து விளக்கி, இந்த உலகத்திலேயே எல்லாத்த விட முக்கியம் தேவ ராஜ்யம்ன்றத நமக்கு விளக்கி கொடுக்கணும். அந்த புதைஞ்சிருந்த புதையில் விலை உயர்ந்திருந்த முத்தின் மூலமாக விளக்குனார். புதையில் உள்ளத உரியதெல்லாம் கொடுத்ததை வாங்க வந்த மாதிரி அந்த ராஜ்யத்தை அப்படித்தான் ஒரு மனுஷன் சொந்தமாக்கி கொள்ள முடியும். 6-7 ஓமையில் அதை பார்க்கிறோம். 7வது ஓமை 5-6ல அதை பார்க்கிறோம். 7வது ஓமை இதுக்கெல்லாம் எங்க போய் முடிய போகுது, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, ராஜ்யம் இப்படி ஆரம்பிச்சு விதை விதைக்கிறதுல ஆரம்பிச்சு அது தீமையும் நன்மையும் சேர்ந்திருந்து அது வந்து சின்னதா ஆரம்பிச்சு பெருசா வளர்ந்து அதுல இருக்கிற மக்கள் எல்லாத்த விட அவங்களுக்கு ராஜ்யம் தான் முக்கியம்னு உள்ளத உரியதெல்லாம் கொடுத்து போற அந்த ராஜ்யம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னா, அந்த வாரி கொண்டு போகிற வலை இல்லைங்களா, 7வது ஓமை டிராக்நெட். நாம் எல்லோரும் வாழ்க்கைன்ற சமுத்திரத்தில் தேவனுடைய ராஜ்யம் நம்மளை எல்லாம் நம்ம அறியிறோமோ இல்லையோ நம்மளை எல்லாரையும் நித்தியம் என்ற கரைக்குள் இழுத்து கொண்டு போகிறது. அதைத்தான் அந்த கடைசி ஓமையில் நாம் பார்க்கிறோம். அது ஒரு வார்னிங், வலையில இருக்கிறதெல்லாம் நல்ல மீனா இருந்து விடாது. பிரிக்கப்படுகிற ஒரு காலம் வரும், நல்ல மீனெல்லாம் எடுத்து அவர் கெட்ட மீனெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாரு, அக்கினி சூளையில் போட்டு, கந்தகம் எரிகிற அக்கினியில போட்டு அங்க அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். அந்த பிரிவு காலம் வரப்போகிறது, நான் கெட்ட மீனுக்கு அது வரப்போகுது. ஆகவே நல்ல நமக்கு காலம் இருக்கும் போது வருவாய் தருணம் இதுவே, இதான் டைம். இப்போ டைம் போயிடுச்சுன்னா முடியாது, இதான் டைம். டைம் இருக்கும் போதே நீ ஒரு நல்ல மீனான்றத பாத்துக்க, அதை விட வாழ்க்கையில வேற முக்கியமே இல்லை. ராஜ்யத்துல இந்த ராஜ்யம் எல்லாரையும் நித்தியம்ன்ற கரைக்குள் இழுத்துட்டு போகுது, அங்க போய் ஒன்றும் பண்ண முடியாது. இப்பவே நீ நல்ல மீனா பாத்துக்க, ஏன்னா வரப்போற முடிவு கெட்ட மீனுக்கு ரொம்ப பயங்கரம். நல்ல மீனான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது என்ன, அதைத்தான் 7 ஓமையில சொல்லிட்டு வந்தார். எத்தனையோ பேர் மெசேஜ கேட்கிறாங்க, வழி அருகில விழுந்தவங்க முள்ளுள்ள இடங்களை, நீ நல்ல நிலத்தில் விழுந்த விதையா நீ பாத்துக்க, கேட்டு அதை பதிச்சு அதை கெட்டியா புடித்து கொண்டு விடாமுயற்சி அதுல கனி கொடுக்கிறவனா நீ, வசனத்தை கேட்டு எப்படி கேட்கிற அதை நீ பாத்துக்க. நீ கோதுமையா களையா, கோதுமையா இருக்க நீ பார், கனி கொடுக்கப்ப. உனக்குள்ள தேவ ராஜ்யம் கடுகு வித மாதிரி வளர்ந்து போகுதா, வளர்றியா நீ? வளராத தேவராஜ்யம் இருக்காது. உனக்குள்ள இருந்துச்சுன்னா வளர்றியா? பரிசுத்தாவி உன் கண்களை இந்த உலகத்திலேயே எல்லாத்த விட முக்கியம் தேவ ராஜ்யம். எனக்கு நான் வாழ்ற வாழ்க்கை இப்போ என்ன புசிப்போம் என்ன குடிப்போம்னு இல்லை, முதல்ல தேவராஜ்யத்தை தேடும். அப்படித்தான் எனக்கு ப்ரையாரிட்டி. அப்படி நீ ஆயிருக்கிறியா? அதுதான் நல்ல மீனா நம்ம இருக்கிறோம். அப்படி நம்ம ஆயிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஏன் தவிர்க்க முடியாம தப்பிக்க முடியாம நாம் எல்லோரும் நித்தியம் என்ற கரைக்கு இழுத்து கொள்ளப்பட போகிறோம். இதெல்லாம் யோசிக்காம அந்த மீன் வந்து வலை, அந்த வலை மீன் வாலை தொட்ட உடனே அந்த மீன் என்ன பண்ணுது, திடீர்னு துள்ளி குதிச்சு முன்னாடி ஓட பாக்குது, ஃப்ரீயா இருக்கலாம் ஏதோ பின்னாடி வருது. அதே மாதிரி நாமளும் மனிதர்களாக இந்த மாதிரி யோசனை, மரணத்தை பத்தி நியாய தீர்க்கலாம் அதெல்லாம் யோசிக்க வேணாம். ஃப்ரீயா இருக்கலான்னு நீ எவ்வளவு தூரம் தூரம் போறியோ அந்த கரை கிட்ட கிட்ட வந்துகிட்டு இருக்க, நியாய தீர்ப்பு கிட்ட கிட்ட வந்துகிட்டு இருக்க. இதை யோசிக்காம யோசிக்காம ஃப்ரீயா இருக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு ஆடலாம், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ எவ்வளவு தூரம் அதை பத்தி போறியோ அவ்வளோ கிட்ட கரை கிட்ட வந்துகிட்டு இருக்க இல்லைங்களா? அது வந்து 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 திடீர்னு கரை வந்துடும், வர வந்துடும். ஆகவே காலம் இருக்கும்போது நீ யோசிச்சு பாரு. இதெல்லாம் சோபர் ட்ரூத், ஆழமான சத்தியங்கள். இந்த சத்தியங்களை ஆண்டவர் நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும்னு விரும்புற, ஆழமா அதை புரிஞ்சுக்கொள்ளணும்னு விரும்புற. இத வந்து கேட்டமா போனமான்னு இல்லாம நேரம் இருக்கும்போது திருப்பி 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 அந்த ஒன்னு ரெண்டு மூணு ஓமையில நம்ம எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம்னு யோசிக்கிறது ஒரு விருப்பம். இப்ப நான் ரிவ்யூ பண்ண ஒரு நிமிஷம், அதை நீங்க எப்படி கேட்டீங்க, அதை வச்சு பார்க்கலாம் உங்களுடைய இருதய நிலை எப்படி இருக்குது, அது எவ்வளவு சீரியஸா நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இவர் என்னப்பா இது சொன்னதையே திருப்பி 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 ஏழு ஓமையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு உங்க மனசு இருந்துச்சுன்னா அது ரொம்ப தப்புங்க. நீங்க ரொம்ப தப்பா இருக்கிறீங்க, ரொம்ப தப்பா இருக்கிறீங்க. அது ஆவிக்குரிய நிலையை காட்டு. நம்ம இப்படி லைட்டா எடுத்துக்குவோன்னு சொல்லியே அந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு, எப்பா இது ரொம்ப முக்கியம், தேவ ராஜ்யத்தின் ரகசியங்கள். 35வது வசனத்துல மத்தேயு என்ன கூட பண்றாரு, ஐசாயால இருந்து கோட் பண்ணி உலக தோற்றத்திற்கு மறைந்திருந்த ரகசியங்களை இந்த ஓமைகள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். சாதாரணப்பட்ட இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பதாக 11வது வசனத்துல இது எல்லாருக்கும் புரியாது, உங்களுக்கு இது அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இது தேவன் வெளிப்படுத்தினா தவிர எல்லாருக்கும் புரியாது. இது கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் வாங்கதான் ரொம்ப கான்பிடென்சியல். இது இன்டர்னலி கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன், எல்லாருக்கும் கொடுக்கறதில்லை இது. இது அது மாத்திரம் இல்லாம இந்த விஷயத்தை பிரகாசிப்பிக்க பத்தி இது புரிய வைக்கிறது, ஆவிக்குரிய பிரகாசிப்பு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்ன்றத 17வது வசனத்துல சொன்னார். நீங்கள் உங்க கேட்கிற காதுகள், 16வதுல நீங்கள் கேட்கிற கண்கள், பார்க்கிற கண்கள், கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் நீதிமான்கள் இதை கேட்கவும் காணவும் விரும்பி காணாமல் போனார், கேட்காமல் போனாங்க. நீங்க பாக்கியம், உங்க ஸ்லாக்கியம் புரிஞ்சுக்கங்க. இதை விட இது முக்கியம்னு எப்படிங்க சொல்றது, அது பத்தாதுன்னு பாருங்க. ஒரு வார்னிங் வர கொடுத்தார் 16வது வசனத்துல. இந்த பிரகாசிப்பிக்க நிராகரிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன தண்டனை கொடுக்கிறாரா, நித்தியமா மாற முடியாத திருப்ப முடியாத குருடாக்குதல் அவங்கள விட்டுறார். இது கேட்கறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா, இது உனக்கு முக்கியமா தெரியலையா? பாருங்க 17வது வசனத்தில், ஆகவே அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் புரியாது, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களால புரிஞ்சுக்கொள்ளவே முடியாதுன்ற தண்டனையை கொடுத்துருவார். ஏன் 14-15 எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இருதயம் கொழுத்து இருக்கிறது. ஏன் கொழுத்து இருக்குதுன்னா என்ன, கொழுப்பு போயிருச்சுன்றோம் இல்லைங்களா, கொழுத்து. ஏன்னா இதெல்லாம் கேட்க மாட்டேன், இதெல்லாம் கேட்கறது என் மனசை மாத்துறதுக்கு நான் விடமாட்டேன், எனக்கு வழி கொடுக்க விடமாட்டேன், நான் ரொம்ப சீரியஸா யோசிக்க விடமாட்டேன். அப்படிதான் நம்ம இருதயத்தை கடினப்பட்டு மனசு கட்டுப்படுத்திக்க, மனசு கெட்டியா பண்ணிக்கிற, இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் கேட்டு என்ன வாழ்க்கை வாழ்றோம், நம்ம மாறணுமே, நமக்கும் ஒரு நாள் மரணம் வரப்போதே, எல்லாரும் நம்ம அங்கதானே போயிட்டு இருக்கோம், அதெல்லாம் ரொம்ப சீரியஸா நான் யோசிச்சு மனசெல்லாம் மாற விடமாட்டேன்னு நீ இருதயத்தை கடினப்படுத்தி உணர்வு எல்லாம் படுத்தினீன்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஆண்டவர் கடினப்படுத்தி விட்டுருவார். எவ்வளவு சொன்னாலும் அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன், அந்த தண்டனையை கொடுப்பாராம் இதை பத்தி அசால்ட்டா இருக்கிறவங்களுக்கு. இதை விட எப்படிங்க முக்கியத்தை படுத்தணும், கடவுளே அவர்களை கூட. 9வது வசனத்துல காதுள்ளவன் கேட்க கடவான். இதே லூக்கால இதே பகுதியை பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கறதை குறித்து ஜாக்கிரதையா இருங்க, எவ்வளவு முக்கியத்தைப்படுத்துற, அதெல்லாம் பத்தாதுன்னு கடைசியில இங்க வந்து அவர் பாருங்களேன், இவைகளை அறிந்து கொண்டீர்களா, கடைசியில் முடிக்கும் போது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 51 சீஷர்கள்கிட்ட வந்து, இவர்களை அறிந்து கொண்டீங்களா, இதெல்லாம் புரிஞ்சிச்சா, எனக்கு ஒரு மாதிரி ஆண்டவர் கேட்குறார். அவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு, எஸ் லார்ட், அவங்களுக்கு எப்பவும் அதான், எஸ் அறிந்து கொண்டீங்கன்னு அவங்க சொன்ன உடனே கடைசியாக இதெல்லாம் அவங்க மனசுல கல்வெட்டா பதிய பண்றதுக்கு ஒரு போல்ட் போட்டு லாக் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு போல்ட் லாக்கர் மாதிரி இன்னொரு ஓமையும் சொல்லி முடிக்கிறார். பாருங்களேன், அதான் 51-52 பார்க்கிறோம். ஆண்டவர் தான் பரலோகத்திலிருந்து அவருடைய வேதத்தின் மூலமா நம்ம கிட்ட பேசுற அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க உதவி செய்யட்டும். ஆவியானவர் நம்ம கண்களை திறக்கட்டும், காதுகளை திறக்கட்டும், காது உள்ளவர்கள் போல் கேட்போம். அவர் போதிச்ச இந்த டீச்சிங்கை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி பதில் கொடுக்கணும் அப்படின்னா, மூணு வழியா ரெஸ்பாண்ட் பண்ணணும். முதலாவது, இதை உண்மையாக ஆழமாக அனுபவபூர்வமாக புரிந்துக்கணும். இந்த ஓமைகள்லாம் புரிந்து கொள்ளும். கேட்கிறாரு பாருங்க, இவர்களை புரிஞ்சிட்டா உங்களுக்கு, இவர்களை அறிந்து கொண்டீர்களா. ரெண்டாவதாக, புரிஞ்சதோடு நிற்காம சுய முயற்சியோடு கட்டுப்பாடோடு இதை நன்றாக கற்று தேர்ந்து நாம் ஒரு வேத பாரகர்கள் போல ஆகணும். மூன்றாவதாக, ஒரு வீட்டு எஜமானாக நாம் மாறணும். இந்த மூணு அவர் சொல்ற மூணு டிகிரி. ஒரு கிராஜுவேட் ஆகணும்னா நீங்க செகண்ட் பியூ படிச்சுட்டு போய் காலேஜில் கிராஜுவேட் ஆகணும்னா எத்தனை வருஷம் படிக்கணும், 3 படிக்கணும். அவரும் 3 ட்ரைனிங் சொல்றார். நீங்க தேவராஜ்யத்தில் ஒரு டிகிரி வாங்கணும்னா, ஒரு கிராஜுவேட் ஆகணும்னா இந்த மூணு ஸ்டேஜை கடக்கணும். இந்த மூணாவது ஸ்டேஜில் தான் உங்களுக்கு டிகிரி கிடைக்கும். முதலாவது ஸ்டேஜ் என்ன, நன்றா புரியணும், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இதை நல்லா தேர்ந்து வேத பாரகர் ஆகணும். மூன்றாவது, இதை மற்றவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்குற வீட்டு எஜமான் ஆகணும். இந்த மூணு தான் கிராஜுவேஷன் பாத். முதல் இயர் ஃபர்ஸ்ட் இயருக்கு நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் என்ன, இதை நன்றாக உண்மையாக ஆழமாக புரிந்து கொள்ளணும். அவர் கேட்கிறார் பாருங்க, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 51 இவைகளை அறிந்து கொண்டீர்களா, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், அறிந்து கொண்டீர்களா அப்படின்னா, இது இதில் ஏதாவது ஒன்று புரிஞ்சிச்சான்னு இல்லை, இது எல்லாமே நல்லா புரிஞ்சிச்சா, எல்லாத்தையும் ஒன்னா போட்டு உங்களால தேவராஜ்யத்தை படம் உங்களுக்கு கிடைச்சிச்சா, தேவராஜ்யத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா, உங்களுக்கு உண்மையாவே புரிஞ்சிச்சா. அவங்க என்ன சொல்றாங்க, ஆம் ஆண்டவரே புரிந்து விட்டது. நான் இன்னொரு வாட்டி கேட்டிருப்போம், உண்மையா புரிஞ்சிச்சா, ஏன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட புரிஞ்சிச்சுன்றவங்க சும்மா சொல்லிடுறாங்க, அவர் தப்பா நினைச்சுக்க போறாரு. ஆனா அவர் அப்படி கேட்கல, ஒருவேளை அவங்களுக்கு முழுசா எல்லாம் புரிஞ்சிடலனாலும் கொஞ்ச காரியங்கள் புரிஞ்சுதான் இருந்துச்சு. எல்லாம் புரியலனாலும் புரிய அந்த நிலையில அவங்களுக்கு புரிய வேண்டிய நிலைமைக்கு புரிஞ்சுதான் இருந்துச்சு. ஏன், ஆழமான இதுல சத்தியங்கள் இருக்கு. அந்த நிலை, இயேசுதான் ராஜா, இயேசுதான் அந்த ராஜ்யத்தை கொண்டு வந்தார், அவரை முற்றிலுமாக நம்பணும். அவர் அவரை விட, அவர் ராஜ்யத்தை விட வேற முக்கியம் இல்லைன்றத புரிஞ்சிச்சு. அவங்க எப்படி அந்த நிலை புரிய வந்துச்சு, அவங்களுக்கு அந்த புரிதல் எப்படி வந்துச்சு, எல்லார் மாதிரி அவங்க இருக்கல. யோசிச்சு பாருங்க, முதல்ல ஆண்டவர் அருள்பட்டு அவங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கறாரு, ஆனா அவங்க பக்கம் பார்க்கும்போது இந்த கூட்டம் மாதிரி எல்லாரும் இருக்கல. இந்த கூட்டத்துல என்ன பண்ணாங்க, எல்லாரும் வந்து கதை கேட்டாங்க, என்ன ஒரு சாதாரண காரியங்களை எடுத்து மண்ன்றாரு, மண்ணில் விதைக்கப்பட்ட விதைன்றாரு, கடுகு விதைன்றாரு, புளித்த மாவுன்றாரு, என்ன கதை, இது மறைந்திருக்கிற புதையல் வலை, இதெல்லாம் கேட்டுட்டு நல்லா இருந்துச்சு கதைன்னு வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லாரும். இல்லைங்களா, ஏன் செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்குது, யோசிக்க வேண்டியது எவ்வளோ இருக்கு, இவர் என்ன வித கதை அப்படின்னுங்கிறாரு, அதை பற்றி அவ்வளோமா ஆழமாக யோசிக்கல. ஆனால் அந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க, பின்னாடியே வந்தாங்க, வந்து ஆண்டவரே பாருங்க 36 வசனத்தில், இந்த ஓமையை எங்களுக்கு விளக்கி கொடு, இது எனக்கு அர்த்தத்தை புரிய வையும் ஆண்டவரே, இதை நான் புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே, இது எங்களுக்கு சொல்லிக் கொடுமா ஆண்டவரே என்று திருப்பி 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 வந்து கேட்டாங்க. அதை சந்தோஷமா அவங்களுக்கு விளக்கி கொடுத்த, நல்லா புரிஞ்சுக்கணும். கடைசியில கூட கேட்கிறாரு, இவர்கள் புரிஞ்சிச்சா புரியலனாலும் திருப்பி புரிய வைக்க இருக்கிறார். அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இங்க வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரைக்கிங் குவெஸ்டின், இவைகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா, இது ரொம்ப முக்கியம், இதெல்லாம் உங்க மனசுல பதிய வேண்டியது, உங்களுக்கு பதிஞ்சிருச்சா, ஒரு பர்சனல் அப்ளிகேஷன், தனிப்பட்ட விதத்தில் பயன்பாடு. ஒரு பயன்பாடு இல்லாத பிரசங்கம் பிரயோஜனம் இல்லாத பிரசங்கம். கதை கேட்டோன்னு கேட்டு போயிடலாம். பாருங்களேன், ஒரு ஒரு லெட்டர் எழுதுறோம்னு வைங்களேன், அந்த லெட்டரில் ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறோம், அப்படி எழுதியிருக்கிறோம், இப்படி எழுதியிருக்கிறோம், அதை சைன்லாம் போட்டிருக்கோம், மார்ஜின்லாம் ஃபாலோ பண்ணி, ஆனால் அந்த லெட்டரில் அட்ரஸ் போடலை, ஏதாவது யூஸ் ஆகுது லெட்டரு. அந்த மாதிரி தான் பயன்பாடு இல்லாத பிரசங்கம். ஆண்டவர் இவ்வளவும் சொல்லி முடிச்சுட்டு பயன்பாடு கொண்டு வர, இதெல்லாம் தனிப்பட்ட விதத்தில் நல்லா புரிஞ்சுக்கிட்டியா, நல்லா யோசிச்சு பார்த்தியா? அங்கே அவங்கள பார்த்து கேட்ட ஆண்டவர் 3 மாசமா படிச்ச நம்மகிட்டையும் கூட்டமா இல்லை, உங்களை தனியா உட்கார வச்சு இன்டர்வியூ கேட்கிற மாதிரி உங்க கண்களை பார்த்து இப்ப கேட்கிறார், இது நல்லா புரிஞ்சிச்சா? இது புரியாம இருந்துறாரு, இது புரியாம நித்தியத்துக்குள்ள வந்துடாது, நல்லா புரிஞ்சிச்சா? அவர்கிட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏதோ சொன்னார் ஆண்டு 3 மாசமா கேட்டோம், ஆனா எந்த ஓமன்னு, அந்த ஓம் ஆமா அது கேட்டோம், நல்லா கொஞ்சம் ஞாபகம் இருக்குங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி பதில் அவர் கொடுப்பீங்க, என்ன மாதிரி பதில் கொடுப்பீங்க? ஆமா ஆண்டவரே, கொஞ்சம் ஏதோ ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப உடம்பு சரியில்லை, அந்த பிரச்சனை இந்த அதனால அவ்வளோ கேட்கல ஆண்டவரே, அவ்வளோ எனக்கு புரியல ஆண்டவரே அப்படின்னுவீங்களா? அவர்கிட்ட போய் சொல்றேன், பாஸ்டர்கிட்ட ஆ புரிஞ்சிச்சுன்னா நான் ரொம்ப நோண்டி கேட்க மாட்டேன், ஆனால் அவர்கிட்ட அவருக்கு நல்லா தெரியும் புரிஞ்சிச்சா இல்லையா, அது புரிஞ்சு வாழ்க்கையில் என்ன பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? புரிஞ்சிச்சுன்னு சொல்லுவீங்களா? இல்லை ஆண்டவரே எனக்கு புரிய எல்லாம் புரிஞ்சிச்சுன்னு நான் சொல்ல முடியாது, ஆனால் இந்த ஓமையெல்லாம் படிக்கும்போது என் இருதயம் அசிக்கப்பட்டுச்சு, ஆண்டவரே எல்லாம் எனக்கு புரியல, ஆனால் என் இருதயம் அசிக்கப்பட்டுச்சு, என் கண்கள் திறக்கப்பட்டுச்சு, தேவ ராஜ்யம் தான் வாழ்க்கையிலேயே முக்கியன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே, வாழ்ற வாழ்க்கை வந்து என்னத்தை உண்போம் என்னத்தை புசிப்போம்னு இந்த உலகத்துக்கு மாத்திரம் வாழக்கூடாது, தேவ ராஜ்யத்தை முதலாவது தேடணும்ன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே. இந்த உலகத்திலேயே ஆயுசுலயே இந்த உலக சரித்திரத்திலேயே என் வாழ்க்கையில தற்காலிகமான சூழ்நிலைகள் இருக்கலாம், அது எல்லாத்த விட முக்கியம், எல்லாத்த விட கடந்தது தேவ ராஜ்யம் ஆண்டவரே அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பொக்கிஷமானவர் என்றுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மார்ட்டின் லூத்தர் ஒரு பாட்டு எழுதினார், அவங்க நம்ம பிள்ளைகளை எடுத்துக்கலாம், நம்ம உயிர் மைட்டி ஃபோர்ட்ரஸ் இஸ் ஆர் காட், தோ தே டேக் ஆர் லைஃப் ஆனர் சில்ட்ரன் வைஃப், நம்ம மனைவிகளை பிள்ளைகளை குடும்பத்தை எல்லாத்தையும் அவங்க எடுத்தாலும் அவங்க லாபம் கொஞ்சம் தான், இதெல்லாம் அழியிற காரியம், நம்ம உயிர் கூட போறது, ஆனா அவருடைய ராஜ்யம் என்றென்றும் நிலைக்கும். அந்த மாதிரி ராஜ்யத்தை பற்றிய பார்வை நமக்கு ஏற்பட்டிருக்கா? அந்த ராஜ்யம் தான் முக்கியம் முதல் நமக்கு ஏற்பட்டிருக்கா? அந்த குருடன் பார்த்து சொன்ன மாதிரி, எவ்வளோ எனக்கு தெரியல, ஒன்று எனக்கு தெரியும், நான் குருடனாக இருந்தேன், இப்போ பார்க்குறேன். உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? பாவத்தில் விழுந்து வீழ்ச்சியாக இருந்த பிசாசின் ராஜ்யத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு நமக்கு ஒரே நம்பிக்கை தேவ ராஜ்யம். அந்த ராஜா தான், அந்த ராஜா விலை உயர்ந்த முத்து, புதைக்கப்பட்ட பொருதையல் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிச்சா? ஆண்டவரே இது புரிஞ்சுக்கிட்டேன், இது எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே இதை பத்தி அசால்ட்டா இருக்கக்கூடாது, இதை இன்னும் ஆழமா படிக்கணும், இதை இன்னும் நான் வளரணும் அப்படின்னு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? அப்படி ஏற்பட்டிருந்தா ஃபர்ஸ்ட் இயர் நீங்க பாஸ் புரிய வேண்டிய அளவுக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு பாஸ். அப்படி இல்லைன்னா ஆபத்து யோசிச்சு பாருங்க. ஏன் விதை விதைக்கிற கதையில யோசிச்சு பாருங்க, அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை கனி கொடுத்ததுக்கு காரணம் என்ன போட்டிருக்கு? 23வது வசனத்துல படிங்க,
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான்.
நல்ல நிலத்தில் விழுந்து அவன் ஏன் கனி கொடுத்தான்? மற்றவங்களாம் ஏன் கனி கொடுக்கல? இவன் அதை கேட்டு புரிந்து உணர்ந்தான், இதான் காரணம். புரிந்து அவன் உணர்ந்தான். நான் இதை இவன் புரிந்தான்றத வந்து லூக்கா மத்தேயு மார்க்லாம் நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன், நல்லதும் நன்மையும் உண்மையுமான இதயத்தோடு கேட்டு அதை வந்து மிக கவனத்தோடு அதை கேட்டு ஆழமாக அதை புரிந்து கொட்டு சந்தோஷத்தோடு அதை ஏற்று தீர்மானமாக கெட்டியாக அதை பிடிச்சிக்கிட்டான். ஏன்னா பிசாசு வந்து அதை எடுத்துகிட்டு போயிடும், நம்ம கேட்ட பிறகு வெளியே போன உடனே அவ்வளோதான், மறந்து போயிடும், வலியர்கள் விழுந்த மாதிரி பறவை வந்து எடுத்துட்டு போயிடும். அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு விடாமுயற்சியா சிந்திச்சு பார்த்து சிந்திச்சு பார்த்து அதுல கனி கொடுத்தான், அதுதான் முக்கியமா போச்சு அவனுக்கு. அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? அதான் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? ஆண்டவர் கேட்கிறார். இந்த ஓமைகள் உண்மையான ரகசியம் நமக்கு காட்டுது. உண்மையா பரலோகத்துக்கு போறவங்க யாரு, நரகத்துக்கு போறவங்க யாரு, உண்மையான துன்மார்கர்கள் நீதிமான்கள் யாரு, இந்த ஓமையினுடைய நோக்கம் என்ன? இந்த ஒரு ஓமையை நம்ம மனசுல யோசிச்சு பார்த்து பார்த்து என் ஆவிக்குரிய நிலைமை எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாவ நிலைமையை உணர்ந்து மனம் திரும்பி நம்ம மாறணுங்க. அது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? சுவிசேஷம் உங்க உள்ளத்துக்குள்ள வேலை செஞ்சு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட எல்லாம் முக்கியம், அவருதான் முக்கியமா இருக்கணும். விலை உயர்ந்த முத்து, உள்ளத உரியதை கொடுத்து வாங்கக்கூடிய முத்துன்ற அளவுக்கு முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? அறிந்து கொண்டீர்களா? ஒன்னொன்னும் யோசிச்சு பார்த்து உனக்கு அப்ளை பண்ணியா? அதான் அவர் கேட்கிறார். உனக்கு அப்ளை பண்ணி இருக்கிறியா? அப்ளை பண்ணாம இருந்துறாரு, அப்ளை பண்ணாம இருந்துறாரு. இந்த ஓமைய ஒன்னொன்னும் யோசிச்சு பாரு. கரைக்கு வந்துகிட்டு இருக்க இந்த ஓமைகள் கேட்கறதோடு நின்றுடாது. இந்த சத்தியங்கள்லாம் உன் மேல பாஞ்சி இந்த சத்தியங்களோடு போராடி விலை உயர்ந்த முத்தாக இயேசுவை பார்த்து அறிந்தாயா இல்லையா? இது உன மனம் திரும்புதலுக்கும் விசுவாசத்துக்கும் கொண்டு போச்சா இல்லையா? அதான் கேட்கிற. அறிந்து கொண்டீர்களா? வெறும் கேட்கறதுனால எந்த நன்மை வரப்போறது இல்லைங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கணும், புதிய ஏற்பாடுல வந்து பிரசங்கத்தை ரொம்ப கேட்கிற விரும்புற ஒரு மனுஷன் யாரு தெரியுமா? நம்ப மாட்டீங்க, ஏரோது. வீட்டில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தம்பி அண்ணனுடைய மனைவியை இவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்து வேசித்தனத்தில் வாழ்வார். ஆனால் அவருக்கு பிரசங்கம் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அதனால யோவானை பிடிச்சிட்டு வந்து ஜெயிலில் போட்டு டெய்லி டைம் கிடைக்கும் போதெல்லாம் சந்தோஷமாக பிரசங்கத்தை கேட்பார். அந்த மாதிரிலாம் இருக்கலாம். பிரசங்கத்தை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். கேட்கறதுனால நீங்கள் நல்லவங்க நீதிமான்கள்னு நினைச்சிடாதீங்க. ஏறோதுக்கே பிரசங்கத்தை கேட்க பிடிக்கும். ஏன் பிரசங்கத்தை? இப்ப பாரு, ஒரு போரிங், அதே சாப்பாடு, அதே வீடு, அதே வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனா ஆகுது, ஏதோ புத்துணர்ச்சியா புதுசா ஏதோ பாஸ்ட் சொல்லுவார், அப்படியே கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணலான்னு. அப்படி வர்றதுனால எந்த நன்மையும் இல்லை. அந்த பிரசங்கத்தை தனியா கேட்ட பிரசங்கத்தை தனிப்பட்ட விதத்துல பயன்படுத்தினீங்களா? உங்க இதயத்தை தொட்டுச்சா? உங்க இதயத்தை வலிக்க பாதிக்க அலோ பண்ணீங்களா இல்லையா? இல்ல, நான் மனசு கெட்டியா பிடிச்சுக்கிறோம், என்டர்டைனிங் தான் இது அப்படின்னு கெட்டியா பிடிச்சுக்கிட்ட ஆபத்து, ஆபத்து. அந்த பிரசங்கத்தை, அந்த அர்த்தத்தை பர்சனலா அப்ளை பண்ணீங்களா? வெறும் கேட்கறதுனால எந்த நன்மை இல்லை, கேட்கறதுனால எந்த நன்மை இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, வெறும் பிரசங்கத்தை கேட்டு கேட்டு அதை அப்ளை பண்ணாம போறது பதிலு, நீ எங்கன்னா ரோமன் கத்தோலிக் சர்ச்சில் லத்தீன் மொழியில மாஸ் நடத்தினாங்கன்னா அதை போய் கேட்டு வரலாம். லத்தீன் மொழியில் நடத்துவாங்க, தெரியுமா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏதோ சவுண்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, மாஸ்க்கு ஒண்ணுமே புரியாது. அங்க போய் கேட்டு வரலாம். ஏன் இங்க வந்து கேட்டு கேட்டு போய் அதுல ஒரு பயணம் இல்லாத பதிலு, அது அங்க போயிட்டு வர்றதுக்கோ இங்க போறதுக்கோ ஒரு சம்ம ஒரு இதோ இல்லை, ஒரு வித்தியாசமோ இல்லை. கேட்ட காரியங்கள் நம்ம மனசை பாதிச்சிச்சு, நம்ம மனசுல சில எண்ணங்களை கொடுத்துச்சு, நம்ம எண்ணங்கள் மாறும்படிக்கு அந்த எண்ணத்தோடு வீட்டுக்கு கொண்டு போறோமா? அது நம்ம மனசை பாதிச்சுச்சா? இவைகளை புரிந்து கொண்டீர்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு மத உணர்வுக்காக சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது, சும்மா போயிட்டு வர்றது, காலையில் ஈவினிங்கு போயிட்டு வந்துடுது, சாயந்தரம் உட்கார வச்சு இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்திய என்னென்ன கற்றுக்கிட்ட கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னா அவங்களுக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கும். ஏதோ பெரிய மேக்ஸ் கேள்வி கேட்ட மாதிரி இருக்கும், ஒன்றுமே புரியலையே. சரி, ஒரு வருஷம் போயிட்டு வந்தாங்க, வருஷத்துக்கு கடைசியில் உட்கார வச்சு ஒரு வருஷம் போயிட்டு 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 வந்து கேட்டிய என்ன வளர்ந்துருக்கு, என்ன அறிவில் வளர்ந்துருக்கு, என்ன கற்றுக்கிட்ட, என்ன மாறுன? ஒரு அவிவிசுவாசிக்கும் இந்துக்கும் இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம், ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கார். அப்படி இருந்துடலாம் நம்ம, ஆபத்து. புரிஞ்சுக்கிட்டியா? ஆண்டவர் கேட்கிறார், புரிஞ்சுக்கிட்டியா? ரொம்ப ஆபத்து அப்படி இருந்துடாத. இதை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பிரசங்கத்திலேருந்து என்ன பார்த்தேன், என்ன புரிஞ்சுக்கிட்டேன், என்ன அப்ளை பண்ணேன், அதான் ரொம்ப முக்கியங்க. ரொம்ப ஆபத்து. இதை வெறும் கேட்டு கேட்டு போறதா இருந்தா இந்த பிரசங்கம் ரட்சிப்பின் பாதிப்பை நம்மள ஏற்படுத்தலைன்னா இன்னும் டேஞ்சரஸா நம்மளை மாத்துது. என்ன பண்ணுதா? நம்ம நரகத்துல நம்ம கழுத்துல எந்திரக்கல் எந்த அளவுக்கு நம்ம அதிகமா அறியிறோமோ அந்த அளவுக்கு மாறலன்னா தண்டனை நரகத்துல ஜாஸ்தி. நம்ம நரகத்துல இன்னும் ஆழமா போகும்படிக்கு நம்ம கழுத்துல பாரத்தை, எந்திரக்கல் பாரத்தை இந்த பிரசங்கம் ஏற்படுத்தும். ஆண்டவருடைய சத்தியத்தை, வெளிச்சத்தை கேட்டு கேட்டு நம்ம மாறாம அப்ளை பண்ணாம இருந்தோம்னா நரகம் இன்னும் அனலா ஆவதற்கு அந்த பிரசங்கம் மாறிப்போம். அதனாலதான் அவர் கேட்கிறாரு, அப்ளை பண்ணியா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாருங்களேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சத்தியங்களை கேட்கணும், கேட்டு இதெல்லாம் பப்ளிக்கா எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இல்ல, ரொம்ப உலக தோற்றத்துக்கு முன்ன இருந்த ரகசியம் அது, உங்களுக்கு அறியப்பட்டிருக்கு. எவனுக்கு உள்ளதோ கேட்கறதை குறித்து கவனமா இருங்க, எவனுக்கு இருக்கிறதோ அவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அதை கேட்டு பயன்படாதவன் இல்லாததையும் இழந்து போயிடுவான். நீ விசுவாசின்ற நாடகம் போட்டால் அதுவும் இல்லாம போயிடும், ஆண்டவருடைய தண்டனை தான் அவனுக்கு வரும். ஆகவே முதலாவது இந்த கேட்டு இதை புரிஞ்சுக்கணும், ஆழமா பர்சனலா அப்ளை பண்ணி புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதோடு நிக்க கூடாது, நிக்க கூடாது. அடுத்ததாக என்ன சொல்றாரு 52வது வசனத்தில், இப்படி புரிஞ்சுக்கிட்டதுதான் முதல் இயர், ஃபர்ஸ்ட் இயர் டிகிரியில. செகண்ட் இயர் என்ன ஆண்டவரே? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால், எப்படி இருக்கிறபடியால், நீங்கள் புரிய வேண்டிய அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டதுனால், யூ ஆர் ரெடி, செகண்ட் இயர் பாஸ் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் பண்ணிட்டேன், செகண்ட் இயர் போகலாம், இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன், தேறின வேத பாரகன். வேத பாரகன்னா யாரு? வேத பாரகன் வந்து இயேசுடைய காலத்தில் உலகத்திலேயே ரொம்ப படிச்சவங்கன்னா அவங்க தான், ரொம்ப படிச்சவங்க. ரொம்ப புதிய ஏற்பாடு வந்து வேத பாரகர்களை ஒரு மாதிரி ஆண்டவர் பல நேரங்களில் கடிந்து கொள்றாரு, ஒரு தப்பா தான் காட்டுது, ஆனா அவங்க அந்த நிலைமையில் இருந்ததுனால். ஆனா ஒரு வேத பாரகன் யாருன்னா, தன்னையே கட்டுப்படுத்தி மிகுந்த சுய கட்டுப்பாடோடு முயற்சியோடு தன் மனதை ஒருங்கிணைத்து பல வருஷங்கள் வேதத்தை தெளிவா படிச்சுக்கணும்னு தன்னை ஒப்பு கொடுத்தவன், வேதத்துல தேர்ந்தவன், தேறி பல வருஷங்கள். சில வேத பாடல்களுக்கு பழைய பாடலாம் ஐசாயா இந்த மாதிரி முக்கியமான தீர்க்க தரிசன புத்தகங்கள்லாம் மனப்பாடமா ஒரு வசனம் தவறாம சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லி பல டெஸ்ட பாஸ் பண்ணாதான் அவங்க வேத பாடல்களா சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ரொம்ப தேர்ந்தவங்க, ஹைலி எஜுகேட்டட். அந்த டைம்ல உலகத்திலே ரொம்ப எஜுகேட்டட்னா யாரு? அவங்க தான், வேத பாடல்கள். பாருங்களேன், அவங்க எல்லாம் பல எக்ஸ்பர்ட்ஸ் இந்த லா சன்னதியின் சங்கத்துல அவங்க எல்லாம் மெம்பர்ஸ், வேத பாரகர்கள், ரொம்ப அறிவுள்ளவங்க. அந்த சமுதாயத்தை, அவங்களுடைய இன்னொரு முக்கியமான வேலை வேதத்தை வந்து காப்பி பண்றது, பிரிண்டிங் இல்லாததுனால அந்த காலத்தில் மக்களுக்கு வந்து வேதத்தை வந்து தன்னுடைய அனுதின வாழ்க்கையில நடைமுறையில எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கறது தான் அவங்களுடைய வேலை. வேத பாரகர்கள், பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸ் அப்படின்வாங்க. இதுல எல்லாரையும் வேத பாரகர் ஆயிட முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு ரொம்ப அதிசயமா, இந்த கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு மீன் பிடிக்கிற ஆளுங்களை பார்த்துட்டு, இந்த ஆயக்காரனு மத்தேயு எல்லாம் இந்த கரடு முரடான கூட்டத்தை பார்த்துட்டு, நீங்க தான் வேத பாருங்க அப்படின்றார். யோசிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் டைட்டில் அவங்களுக்கு, வேத பாருங்க. நாங்களா என்ன யாராவது திடீர்னு டாக்டர் முரளி அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இங்கேயோ என்ன கூப்பிடறாங்களே ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர் முரளி அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைட்டில், ப்ரொஃபஸர் டாக்டர் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வேத பாரகரா, அவங்கெல்லாம் இவ்வளோ காலம் படித்து கல்வியில தேர்ந்து எவ்வளோ ப்ரொஃபஸரங்களா காலேஜில் ஆலயங்களில் லிங்க்விஸ்ட், அவங்கெல்லாம் எவ்வளோ மொழியெல்லாம் ரொம்ப தேர்ந்தவங்க, அப்படிலாம் படித்து உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க, சனித்திரிய சங்கம் மெம்பர்ஸ், அவங்க வேத பாரகர்கள். அவங்கள எங்களுக்கு போய் அந்த பேரா வேத பாரகரே அப்படின்னு எங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு அவங்க ரொம்ப ஆச்சரியம். அவங்கள பார்த்து அவங்க கூப்பிடுறதே ரொம்ப அதிசயம். ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? சீஷர்களே, அவங்களுக்கு அருளப்படவில்லை, தேவனுடைய தீர்மானத்தினால இந்த சத்தியங்கள், தேவராஜ்யத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கு. இந்த வெளிப்பட்ட சத்தியங்களை நீங்கள் புரிந்து, நன்றா புரிந்து அதை ஆழமா நீங்க முயற்சி எடுத்து படிச்சு அதுல நல்லா வளர்ந்தீங்கன்னா நீங்க தான் உண்மையான வேத பாரகர், நீங்க தான் உண்மையான வேத பாரகர். அந்த இருக்கிற வேத பாரகர்கள் இடத்தை நீங்க தான் எடுத்துக்க போறீங்க. உண்மையா அந்த வேத பாடல்கள் கூட எவ்வளோ உயர்ந்த விதத்தில் கல்விமான்களா நீங்க தான் மாற போறீங்க. ஏன்னா உண்மையான வேத பாடல்கள் நீங்க தான், அவங்க வெறும் பேருக்கு தான். ஏன் பழைய பாடல இருக்கிற சத்தியங்களை எல்லாம் மக்களுக்கு வெளிச்சமாக எடுத்து எழுதி காட்டக்கூடியவங்க யாரு? நீங்க தான். அவங்க அந்த வேத பாடல்கள் தேவராஜ்யத்தின் ரகசியங்கள் ஏபிசிடி கூட அவங்களுக்கு தெரியாது. உண்மையான ஹைலி எஜுகேட்டட், உண்மையான வேத வல்லுநர், வேத அறிஞர்கள் நீங்க தான். நீங்க தான் பழையற்பாடு ஐசாயா எரேமியா மோசஸ் சொன்ன எல்லா காரியத்தினுடைய நிறைவேறுதலை மக்களுக்கு புதிய ஏற்பாடா எழுதி கொடுக்கக்கூடியவங்க நீங்க தான். இந்த சத்தியத்தை புரிஞ்சதோடு இருந்துடாதீங்க. இதை முயற்சி எடுத்து டிசிப்ளின் பண்ணி ஆழமா இதுல படிச்சு வளர்ந்தீங்கன்னா நீங்க தான் உண்மையான வேற பார்க்கலாம். பாருங்களேன் அருமையா அவங்களுக்கு சொல்ற, அவங்க எல்லாரும் கூட எவ்வளோ உயர்ந்த கல்விமான்களாக நீங்கள் மாற போறீங்க. இது அவங்களுக்கு பிரைமரியாக, நம்மளுக்கும் இது அப்ளிகபிள்ங்க. ஏன் எந்த வேத பாருகிறோம் அப்படின்றார் இல்லைங்களா? அப்படின்னா யாருமே இப்படி ஆகலாம், யாரும் எந்த விசுவாசியும் இப்படி ஆகலாம். எப்படி இந்த சத்தியங்களை நாம் புரிந்து நன்றாக இந்த சத்தியத்தில் வளர்ந்தோம்னா, வெறும் கேட்டு கேட்டு போறதில்லை, போய் இதை நல்லா மாஸ்டர் பண்ணுமே, இதை நல்லா படிச்சுக்கணுமே, இதை நல்லா வளரணுமே, இதை பேசி நல்லா இதில் வளர்ந்தோம்னா, இந்த உலகத்திலேயே இருக்கிற பெரிய கல்விமான்களை விட, அறிஞர்களை விட, பிலாசபர்ஸை விட, ஸ்காலர்ஸை விட அதிகமான கல்விமான்களாக நாம் மாறுவோம். பாருங்களேன் உங்களுக்கு பேஜார் ஆயிருக்கீங்களா? எப்பயாவது ஐயோ நான் படிச்சிருந்தா நல்லா இருக்குமே, ஒரு டிகிரி வாங்கியிருந்தா நல்லா இருக்குமே, ஒரு டாக்டர் ஆயிருந்தா நல்லா இருக்குமே. அந்த டாக்டரை விட, சயின்டிஸ்டை விட, உலகத்தில் இருக்கிற எல்லா கல்விமான்களை விட மிக உயர்ந்த கல்விமான்கள் ஆகும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். சின்ன வயசுல விட்டுருக்கலாம், இப்ப என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யோசிச்சு பாருங்களேன். பெரிய கல்விமான்களாக நீங்க மாறலாம். த மென் ஆஃப் எஜுகேஷன். ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற படித்தவங்க அறிஞ்சவங்க ஞானிமான்கள் எல்லாம் முட்டாளா அவர் மாத்திட்டார். எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க இப்போ காலேஜஸில், நம்ம ஊரில் இருக்கிற பைபிள் காலேஜஸ் ப்ரொஃபஸர்ஸ்னு பேர் வச்சுக்கிட்டு, பைபிள் ஸ்காலர்ஸ்னு பேர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? தப்பு தப்பாக போதிக்கிறாங்க. 98% பைபிள் காலேஜஸ்லாம் சத்தியத்தை போதிக்கிறதுல உங்களுக்கு தெரியுமா? அதை தான் படிச்சுட்டு வருது இந்த பாஸ்டர்ஸ்னு. அதுக்கு தான் சபைகள் இப்படி இருக்கு, பைபிளில் தப்பு இருக்கு. இவங்க ஐயர் கிரிட்டிக்ஸ்ன்றவங்க பைபிளில் வந்து ஆண்டவர் வந்து 6 நாளில் உலகத்தை படித்தார் அதெல்லாம் இல்லை, ஏன்னா சயின்ஸை இதில் கொண்டு வரணும். 6 நாள்னா என்ன தெரியுமா? 6000 கோடி வருஷங்கள். அப்படி போடலையே பைபிளில், இவங்களே சேர்த்து விடுவாங்க, ஏன்னா சயின்ஸுக்கு ஒத்து போகணும். இதுதான் சொல்லித்தர்றது பைபிள் காலேஜில், நீங்கள் நம்ப மாட்டீங்க. எக்ஸ்பர்ட்ஸ், பைபிள் ப்ரொஃபஸர்ஸ், காலேஜஸ் சொல்லி தியஸ்டிக் எவல்யூஷன் அந்த மாதிரி பைபிள் மோஸ்ட்லி 5 புக்ஸை எழுதலை. எல்லாம் பைபிள் தெரியாதவங்க, அவ்வளோ அறிவில்லாதவங்க தான் அதெல்லாம் நம்புவாங்க, பைபிளை குருடா அப்படியெல்லாம் அவங்க எழுதலை. சாமியல் வந்து எல்லாமே கரெக்ட் இல்லை, அதில் அதில் கொஞ்சம் தப்புங்க இருக்குது, பைபிளில் கொஞ்சம் தப்புங்க இருக்குது. இந்த இதெல்லாம் தெரியாத ஒன்றும் அறியாத பாமர மக்கள் தான் பைபிளில் போட்டுக்கிறதெல்லாம் நம்புவாங்க. நம்மெல்லாம் இந்த ஃப்ரூட் ஆஃப் ஸ்காலர்ஷிப், இந்த எலைட் ஸ்காலர்ஸ், நம்மெல்லாம் அஷ்யூர்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப், நல்லா ஆராய்ச்சி பண்ணி தேர்ந்து சயின்ஸ்லாம் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணுவோம். அதெல்லாம் நம்பி பைபிள் எல்லாம் உண்மை இல்லை, நம்மளா கிரேக் மொழியை தெரியும், எபிரேயர் மொழியை தெரியும்னு எல்லாம் தப்பு தப்பாக போதிக்கிறாங்க. ஆண்டவர் இந்த காலத்தில் சொல்கிறாரு, அவங்க எவ்வளோ படித்து எவ்வளோ கிரேக் எவ்வளோ தான் அறிந்திருந்தாலும் நீ தேவனால் உமக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்சிருந்து நீ ஒரு குழந்தை மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை முழுசாக நம்பி, ஆண்டவர் சொல்கிறாரு எனக்கு புரியலனாலும் ஆண்டவருடைய வார்த்தைன்னு நீ நம்பிக்கை வைக்கிறிய, அவங்கள விட எவ்வளோ உயர்ந்த வேதப்பாரனாக எஜுகேட்டடாக நான் உன்னை மாற்றேன், ரகசியங்களை அறிந்த மக்களே வேத பார்க்கிறது நீங்கள் தான். நீங்க தான் எஜுகேட்டட் பீப்புள், யூனிவர்சிட்டியில் இல்ல ஸ்காலர்ஸ் இல்ல, இந்த யூனிவர்சிட்டியில சில பேர் பார்த்துருப்போம், அவர் பேரே பெருசா இருக்கும், அவர் பேருக்கு பக்கத்தில் அவருடைய டைட்டில்ஸ் டிகிரிஸே அதை விட பெருசா இருக்கும். பிஹெச்டி போட்டிருப்பாரு, எம்பிஹெச் போட்டிருப்பாரு, எஃப்ஹெச்சி அப்படி இப்படி இப்படி போட்டுக்கிட்டே இருப்பார், எவ்வளோ டிகிரி வாங்கி சேர்த்திருப்பான், அப்படிலாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வேத பார்க்கறது இல்லை, அவங்களாம் அறிஞ்சு வேத அறிவுனால வேதத்தை நம்பாம போயிட்டாங்க. நீ உனக்கு இந்த சத்தியம் அருளப்பட்டிருக்கிறதுனால உலகத்திலேயே த கிரேட்டஸ்ட் எஜுகேட்டட் மேனுக்கு நான் உன் அழைக்கிறேன். வேத பார்க்கறது யோசிச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் வேத பார்க்கலாம் அழிக்கிறேன். நான் உங்க வீட்டுக்கு எங்கன்னா வந்தீங்களா வாங்க வேதம் பாருங்கிறது உட்காருங்க அப்படின்னு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கூப்பிடணும். ரவின்ற ஒரு வார்த்தை, ரவி அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுவாங்க அவங்க. நல்ல ஒரு ஹைலி எஜுகேஷனா எப்படி பேசணும் அந்த மாதிரி. தேவராஜ்யத்தை குறித்து அறிந்த மக்களே, உங்களுக்கு தேவராஜ்யத்தின் ரகசியங்கள் தெரியும், தேவராஜ்யத்தை பத்தி கரெக்டா தெரியும். ஏன் இந்த மாதிரி பொய்யா போனவங்கள மாதிரி தேவராஜ்யத்தை பார்க்கல? உங்களுக்கு தெரியும் தேவராஜ்யம் எப்படி ஆரம்பிக்கும், எப்படி ஆரம்பிக்கும் தேவராஜ்யம், எப்படி விதை விதைக்கிறதுல ஆரம்பிக்கும். தேவனுடைய வசனத்தை விதைக்கிறதுல தான் தேவராஜ்யம் ஆரம்பிக்கும்ன்ற ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களே. அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, சபையில உழைச்சு 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 தேவ வசனத்தை மட்டும்தான் போதிக்கிறீங்க. இங்க ஒரு டிராமா பண்ணல, ஒரு ஆசாரியன் மாதிரி டே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அந்த காலேஜ்ல இருக்கிறவங்க தான் அவங்களாம், டே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு கிரீடம் போட்டுக்கிட்டு நீங்க நாடகம் பண்ணல, இல்ல மக்களை கூப்பிட்டு ஒரு ஒரு டிராமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்களா, பாடுங்கள் எல்லாம் குதியுங்கள் ஆடுங்கள் ஸ்தோத்திரம் அந்த இதெல்லாம் பண்ணல நீங்க. ஏன் அதெல்லாம் தேவராஜ்யத்தை வளர்க்காது. நீங்கள் அறிந்த வேத பாரகர்கள், உங்களுக்கு தெரியும் தேவராஜ்யம் வசனத்தினால் விதைக்கிறதுனால வளருதுன்னு சொல்லி தேவ வசனத்தை போதிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் அங்க தீமையும் நன்மையும் இருக்கும் போது நீங்க குழம்பி போகல, நீங்க ஒரு ஆச்சரியப்படல. ஏன் அவர் சொல்லி இருக்காரு கலைகளும் கோதுமையும் ஒன்றாத்தான் இருக்கும்னு சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும் தேவராஜ்யத்துல அப்படித்தான் அந்த பாரடாக்ஸோடு வாழ்றீங்க. இது அவருடைய உலகம் தான், அவருடைய உலகத்துல நன்மையும் தீமையும் அவர் அனுமதிச்சிருக்காரு. உங்களுக்கு கஷ்டம் வரும்போது தெரியும் உங்களுக்கு இது அவர் அனுமதிச்சிருக்கிறாருன்னு. நீங்க சின்னதா இருந்தாலும் நீங்க சோர்ந்து போறதில்லை, சின்னதா ரெண்டு பேர் தானே மூணு பேர்னால இல்ல சோர்ந்து போகாம கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசம் வீணா போகாதுன்னு உழைச்சி முயற்சி பண்றீங்க. ஏன் தேவராஜ்யம் எப்பவும் கடுகு விதமா தான் ஸ்டார்ட் ஆகும், சின்னதா தான் ஸ்டார்ட் ஆகும். ரெண்டு பேரும் இல்ல ஒருத்தரோ தான் அங்கதான் ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு உழைச்சி அதை பார்த்து சோர்வடைய மாட்டீங்க. நீங்க உழைச்சி உழைச்சி என்ன பண்றீங்க, அந்த கடுகு வேத பெருசா வளரும்னு தெரிஞ்சு உழைக்கிறீங்க. நீங்க வேத பாருங்க, அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியும். அது புளித்தமா மாதிரி பரவோன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் இதெல்லாம் எங்க போய் முடிய போதுன்னு தெரியும். அந்த வலை எல்லாரையும் இழுத்துட்டு போய் கரையில் சேர்த்து பிரிக்கும்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம், இந்த உலகத்திலேயே முத்தானது புதையல் எது, தேவராஜ்யம் கிறிஸ்து. பவுல் மாதிரி நீங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு முன்பதாக மற்ற எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன் நீங்க சொல்லிட்டீங்கன்னா யுவர் ஸ்கிரைப், யுவர் ஸ்கிரைப் பாஸ் செகண்ட் இயர் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. முதலாவது ஃபர்ஸ்ட் இயர் என்ன பண்ணும் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆழமா பர்சனல் அப்ளை பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் பாஸ். செகண்ட் இயர் இந்த தேவராஜ்யத்தின் ரகசியங்களை தேர்ந்தவங்களா வந்தீங்கன்னா யுவர் ஸ்கிரைப் வேத பாருங்கள். உலகத்திலேயே உங்களை விட எஜுகேட்டட் வேற இல்லை. எல்லாருடைய பிலாசபி எல்லாருடைய ப்ரொஃபஸர்ஸ் டிகிரி எல்லாத்தையும் கடந்த படிப்பு உங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் என்னை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்களே பாஸ்டரிங்கன்னா, ஏன்னா தேவராஜ்யத்துக்கு இந்த உலகத்தில் மதிப்பு இல்லை. அதனால தான் அது வெளிப்படும் மகிமையில வரும்போது உயர்ந்த கல்விமானாக நீ தான் நிக்க போற. இந்த டிகிரி படித்தவங்கெல்லாம் அங்க படிப்பறிவு இல்லாத மனுஷர்களா இருப்பாங்க. பாருங்கள உலகத்திலேயே மிகப்பெரிய படிப்புக்கு நம்மளை அழைக்கிறாருங்க. ஆச்சரியம், யோசிச்சு பாருங்க. நம்முடைய கடமை என்ன, சாதாரணமா அந்த டிகிரி வாங்கிட முடியுமா? எப்படி படிக்கிறாங்க நம்ம பசங்க டிகிரி வாங்கணும்னு? நம்ம ஒண்டி சோம்பேறியா இருப்போம், ஆனா நமக்கு பேர் ஒண்டி வேத பாருங்க கொடுத்துட முடியுமா? இல்ல. ஒரு வேத பாருங்கன்னு என்ன பண்ணுவான் ஆண்டவர் நம்மளை என்ன எதிர்பார்க்கிறார், ஒரு கேர்ஃபுல் ஸ்காலர்ஸாக அறிஞர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் இந்த சத்தியத்தின் இந்த சிலபஸினுடைய முக்கியம் எவ்வளோ பெருசு. ஒரு சிலபஸ் முக்கியம்னு தெரிஞ்சாதான் அந்த ஸ்டூடெண்ட் படிப்பான். இது எவ்வளோ பெரிய சிலபஸ்ன்னு தெரிஞ்சு நம்முடைய முழு எவ்வளோ நேரம் முடியுமோ முழு முயற்சினாலையும் கட்டுப்பாடுனாலையும் இதில் மாஸ்டராக பார்க்கலாம், இதை புரிந்து வளர பார்க்கலாம். பாருங்களா, அதனால தான் நம்முடைய சொந்த ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட முயற்சிகள் திறமைகள் மூலமாக உழைப்பின் மூலமாக நாம் எல்லோரும் தேவராஜ்யத்தின் வேத பார்களாக மாறும். அது முயற்சி வளர்ந்தா தான் முடியும். யோசிச்சு பாருங்க, இது நம்ம வேதம் நம்மளை எதிர்பார்க்குதுங்க. எபிரேயருக்கு எழுதினவருக்கு அவர் சொல்றார், எத்தனை வருஷம் தான் இப்படியே இருப்பீங்க, இதேதான் கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு வருஷங்களை பார்த்தா இந்நேரத்துக்கு நீங்க வளர்ந்து போதகராயிருக்கணும், ஆனா இன்னும் குழந்தைங்க மாதிரி இருக்கீங்க. இன்னும் அதே தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்க வளரணும், நீங்க டீச்சர்ஸ் ஆகிறபடி வேத பாரகர் ஆகிறபடிக்கு நீங்க வளரணும். இதுல ஆண்டவர் வந்து எப்ப பாரு நம்ம தலையில கொட்டிக்கிட்டே இருக்கணும், சத்தியத்தை நம்ம மூளையை நிரப்பிக்கிட்டே இருக்கணும்னு இல்ல, கொடுத்த காரியத்தை நாம் எடுத்து டிசிப்ளினா அதுல வளர்ந்து தேரணும். பாருங்க, தேர்ந்தவன் போட்டிருக்கு, அதில் தேரணும், அதில் வளரணும். வளர்ந்தவன் வேத பாரகன் இல்லைங்களா? அப்படி நம்ம வளரணும். யோசிச்சு பாருங்க, இயேசு வந்து அதுக்கு தாங்க நம்மளை அழைக்கிற. எத்தனை பேர் ஆமாண்டவரே நான் வருகிறேன், மாஸ்டர்ஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட், மாஸ்டர்ஸ் ஆஃப் காமர்ஸ், மாஸ்டர்ஸ் ஆஃப் பேச்சுலர்ஸ், அதெல்லாம் வருது இல்லைங்களா, மாஸ்டர்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், அதுக்கு நம்மளை அழைக்கிறார். நீங்களாம் எப்படி யோசிக்கிறீங்க? நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ தெரியல. நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? நான் யோசிக்கிறேன்னா, போச்சு போ, நமக்கு இருக்கிற வேலையில் அங்கே ஓடி இங்கே ஓடி அலைஞ்சி கிளைஞ்சி இதெல்லாம் பண்ணுறதுக்கே சரியா இருக்குது. உக்காந்து இவர் என்னவோ மாஸ்டர்ஸ் அவங்க வேத பார்க்கலாம், இதெல்லாம் படிக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை, இவர் என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காருன்னு ஒரு வேலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா. நானும் அப்படித்தான் இருந்தேன். எனக்கு ஸ்கூல்லெல்லாம் படித்து டீச்சர் கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவோம், ஏன்னா இங்கிலீஷ் தெரியாது, பேச வராது. புக்கை பார்த்தாவே தலையெல்லாம் சுத்தம், தலைவலி வந்துடும், புக்கை தூக்கி போட்டிருக்கேன்னு சொல்லும். அந்த மாதிரி தான் எஜுகேஷன் நாங்கள் வளர்ந்தது. எனக்கு பெரிய எஜுகேஷன்லாம் இல்லை இல்லைங்களா. ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், வாலிபத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டேன், என் வாழ்க்கை தேரணும்னா, எனக்கு ஒரு பிளஸ்ஸட், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை எனக்கு வேணும்னா, முதல் சங்கீதத்தில் போட்டிருக்கிற மாதிரி பாக்கியவான் யாரு, அங்கே உட்காந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டு துன்மார்கனுடைய வழியில் நடந்துக்கிட்டு அந்த சினிமா பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு அவங்க வாழ முடியாது. இரவும் பகலும் தேவ வசனத்தில் எனக்கு பிடிக்கல தான், பைபிள் பிடிக்கல தான் ஆரம்பத்தில், எனக்கு இஷ்டம் இல்லை தான் அதை படிக்கிறது, ஆனால் அதை படித்தா தான் நம்ம உருப்பிட முடியும்னு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டேன். அதை படித்தேங்க, இரவும் பகலும் உட்காந்து படித்தேன். எங்கள் தாத்தா ஈஸி சேர் அதை போட்டுக்கிட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் வேலை, படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. கதையாக இருக்கும் சில நேரத்தில், இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சில நேரத்தில், தூக்கமாக வரும், பிடிக்காது, ஐயோ தலைவலி எடுக்குதேன்னு தூக்கி போட்டுருவேன், ஆனால் அதில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உட்காந்து என் வாழ்க்கையை அப்படி அமைச்சுக்கிட்டேன். இன்னமே நேரம் கொடுக்கணும், பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும். எவ்வளோ அதில் கொடுத்தனோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் தேர்ந்தேங்க. நீங்கள் எந்த நிலமையில் இருந்தாலும் சரி, எந்த படிப்பு நிலமையில் இருந்தாலும் சரி, இதை எப்போ உணர்ந்து இதில் தான் இருக்குது ஆசீர்வாதம். இரவும் பகலும் துன்மார்க்குடைய வழியில் நின்று டிவியில் பார்த்து ஊர் கதையை கேட்டு அந்த கதையை காட்டி எதுவுமே நமக்கு சோறு போட, எதுவுமே நம்மளை சேர்த்தார். வேதத்தை படிக்கணும், இரவும் பகலும் தேவ வசனத்தை படிக்கணும்னு நம்ம நேரத்தை கொடுக்கும்போது, கொஞ்சம்தான் எனக்கு நேரம் இருக்கும், காலையில் 8 மணிக்கு ஓடுவேன், டபுள் ரோடுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடுவேன், 600 ரூபாய் சம்பளம், ஓடி நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வரணும், வந்து என்ன பண்ணுறது, உடனே சாப்பிட்டு எடுத்து வச்சு பைபிளை படி. அப்படிலாம் தான் படித்ததுங்க, அப்படிலாம் படித்து படித்து தான் தேர்ந்தது. நீங்கள் அப்படி பண்ணுங்க, அதுக்கு நீ அந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. இப்போ ரொம்ப நேரம் பைபிள் தான் கொடுக்கணும்னு வருது. அப்படி அமைஞ்சோன்னா என்ன சிறப்பாக வாழ்க்கை, மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. ஒரு உற்சாகமாக உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன், இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்காதீங்க. நீ அப்படி அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். புரிஞ்சதோடு இல்லை, இதில் தேரணும், இதில் வளரணும், வசனங்களை நல்லா தேர்ந்து வளரணும், ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் வராது. அது வளர்ந்தீங்கன்னா செகண்ட் இயர் பாஸ் பண்ணிடலாம். நிறைய பேர் ஃபஸ்ட் இயர்லேயே உட்காருங்க, 30 வருஷம் சர்ச்சுக்கு போவாங்க, ஃபஸ்ட் இயரில் இருப்பாங்க, இன்னும் புரியறதில்லை அவங்களுக்கு. அப்படி இருக்காதிங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டது மாத்திரம் இல்லை, வீட்டில் போய் அதை ஆழமாக படித்து உழைக்கும். அப்படி படித்து உழைச்சிங்கன்னா லாஸ்ட் இயர் அருமையாக இன்ட்ரெஸ்டிங்க. லாஸ்ட் இயர் என்ன, முதலாவது நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்டாவது நல்லா முயற்சி எடுத்து, சுயமுயற்சி எடுத்து இதை மாஸ்டர் பண்ணி இதில் தேரணும், வேத பாரர்களாக மாறணும். மாறின பிறகு கடைசியாக என்னவா மாறுறோம், 52வது வசனத்தில், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்ய கடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரர்கள், நல்லா மாஸ்டர் பண்ணி தேறினவன் எவனும் எப்படி இருப்பானா, 3வது வசனத்தில், தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளும் பழையவைகளும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமான ஆகிய மனுஷனுக்கு ஓப்பா இருப்பான். அருமையான ஒரு ஓமை இது. ஆரம்பத்தில் படித்தா நமக்கு புரியதான் இல்லை, ஆனால் புரிஞ்சுக்கிட்டவுன்னா ரொம்ப அருமை, என்ன அழகான ஓமை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ நல்லா புரிஞ்சு ஃபஸ்ட் இயர் பாஸ் பண்ணி நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுவோம், நீ டிகிரி வாங்கிட்டீன்னா எவ்வளோ நல்லாயிருக்குன்னு தெரியுமா, நீ எந்த வேலை கிடைக்கும், இந்த வேலை கிடைக்கும், எவ்வளோ நல்லா நீ வாழலாம். ஆண்டவர் அப்படித்தாங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுறார், நீ காண்டி இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீன்னா அப்பா பாப்பா உன் வாழ்க்கையை பார்க்கணுமே, உன் வாழ்க்கை அதிசயம் ஆச்சே அப்படின்றாரு. பாருங்க, வீட்டு எஜமான ஆகிய அந்த காலத்தில் பெரிய பெரிய வீடுங்க, வீட்டு எஜமானங்க, பெரிய பெரிய வீட்டில் பல காரியங்கள், ஸ்பெஷல் திங்ஸ் இருக்கும், ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்டிங் வீடுங்க அந்த காலத்தில். உதாரணத்துக்கு எங்கள் வீடு அப்படி கட்டணும்னு நாங்கள் நினச்சோம். இந்த இன்ட்ரெஸ்டிங் வீடுங்கள்லாம் பார்த்து என் ஒய்ஃபு ரொம்ப ஹோம் மேக்கரில் ரொம்ப இது, ஒன்றொரு காரியமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், வீட்டில். வெளியே பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், உள்ளே ரூஃபை பார்த்தா ஒரு ரூமும் வித்தியாசமாக இருக்கணும், ஒரு கீழே பார்த்தா வித்தியாசமாக இருக்கணும், அந்த கிச்சனில் ஸ்டவ் வித்தியாசமாக இருக்கணும், ஒன்று ஒரு இன்ட்ரெஸ்ட். பார்த்ததே இருக்கக்கூடாது, ஒரு இன்ட்ரெஸ்டாக பண்ணணும். ஒரு டைல்ஸ் பார்த்தா இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒன்று ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ புதுசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம். எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா பழைய காலத்து கேரளா வீட்லெல்லாம் ஊஞ்சல் கட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஊஞ்சல் உட்காந்து ஆடுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் உங்களை உட்காந்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அதில் உட்காந்து ஆடிச்சிடலாம். அது ஒரு இன்ட்ரெஸ்ட். ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் புது புதுசாக ஒரு எல்லாத்துலேயும் பார்த்தா, ஒரு வாஷ் பண்ணுறதுக்கு சாதாரணப்பட்ட வாஷ் மிஷின் போடக்கூடாது, ஏதாவது வித்தியாசமாக போடணும். அந்த மாதிரி ஒரு ஹோம் மேக்கர்ன்ற இன்ட்ரெஸ்ட்டாக வித்தியாசமாக பண்ணுறது. யாராவது வீட்டுக்கு வந்துட்டா அவங்கள உபசரிக்கணும் இல்லையா? வீட்டில் போய் உள்ளே இருக்கிற கபோர்டெல்லாம் திறந்து உள்ளே ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா, அது இருக்குது இது இருக்குது, ஒரு ஃபாரின் சாக்லேட் இருக்குது ஊட்டியில் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்பெஷலாக அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது இல்லைங்களா? ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்டிங் வித்தியாசமான காரியங்களை வெளியே கொண்டு வருது. இல்லை எனக்குன்னு ஒரு லைப்ரரி புக்கை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புதிய விசுவாசியாக இருந்தீங்கன்னா, பைபிள் இன்னும் தெரியலன்னா, புதிய விசுவாசிகளுக்குன்னு வேதத்தில் வளர்வது ஒரு புக் இருக்குது, அதை எடுத்து உங்களுக்கு கொடுப்பேன். இல்லை நல்லா வளர்ந்து நல்லா ஆழமான சத்தியம் படிச்சுக்கணும்னா அதில் ஒரு புக் வச்சுருக்கோம், பெரிய தியாலஜி புக்ஸ், அது வச்சுருக்கிறேன். சில பாவத்தில் நீங்கள் போராடுறீங்க, கஷ்டத்தில் போராடுறீங்க, பாவ பழக்கம் விட முடியலாம், அதுக்குன்னு ஒரு புக் இருக்குது. குடியிலேருந்து எப்படி வளர்றதுக்குன்னு அந்த புக்கை நான் வச்சுருக்கிறேன். யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், அவங்களுக்கு உதவியாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு லைப்ரரி புக்ஸ். அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை நீ வீட்டுக்கு வரும்போது பழையவைகளும் புதியவைகளும் எடுத்து கொடுக்குறது. எங்கள் வீட்டில் டிவி நல்லா ஓடாது, அதனால் வரும்போது எல்லாருக்கும் போர் அடிச்சிடக்கூடாதுன்னு என்ன பண்ணுறது, புதியவைகளாக காட்டுறது. இல்லை அவங்க ரொம்ப போர் அடிச்சுன்னா பழைய ஆல்பம்ஸ் எல்லாம் இருக்கும், ஜான் ஒரு வயசில் ரெண்டு வயசில் ஜெருஷா குழந்த, அந்த ஆல்பம்ஸை காட்டு, புதியவைகளை பழையவைகளை எடுத்து கொடுத்து எல்லாம் ஒரு இது பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு உதாரணம், ஒரு நல்ல பிக்சர். அதே படத்தை தான் ஆண்டவர் இங்கே கொடுக்குறார். ஒரு நல்ல வெல் ஸ்டாக்ட் ஹவுஸ், ஒரு வீட்டில் எல்லாமே அருமையாக ஸ்டாக் பண்ணியிருக்கு, எல்லாமே பொக்கிச்ச மாதிரி ஸ்டாக் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி ஒரு வீடு, அந்த மாதிரி ஒரு வீடாக நீங்கள் மாறுவீங்க. அந்த காலத்தில் வீட்டு எஜமானுன்னா நமக்கும் இந்த நம்ம வீட்டிலலாம் ஒரு பிரச்சனைகள் எனக்கு இருக்கும், எங்கே என்ன இருக்குன்னு தெரியாது, எங்கேயோ இருக்குது, கேட்குற நேரத்தில் கிடைக்காது இல்லைங்களா? இங்கே தானே இருந்துச்சு, எங்கே போச்சு, அது யார் எடுத்தது யார் எடுத்ததுன்னு தேடிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் வீட்டு எஜமான் ஒரு ஹவுஸ் ஹோல்டர் மாதிரி சாந்தான்னு ஒரு பொண்ணு இருக்கும். எங்கள் வீட்டில் என்ன எங்கே இருக்குன்னு அதுக்கு தெரியும், டக்குன்னு அப்போ செகண்ட்ஸில் எடுத்துப்போம். இப்போ ஜெருஷா அப்படி பண்ணுறான், எங்கேம்மா இங்கே இங்கே தானே இருந்துச்சுன்னா ஓடி போய் அதை எடுத்துகிட்டு வருவான். அப்படி மாதிரி ஒரு வீட்டு எஜமான் வீட்டில் இருப்பாங்க, பெரிய எஸ்டேட் பெரிய வீட்டில் அந்த வீடை ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வீட்டில் என்ன வேணுமோ எங்கே இருக்குன்னு தெரியும், கரெக்டாக ஸ்டாக் பண்ணிக்கிற எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த காலத்துலலாம் ப்ரொவிஷன்ஸ், வீட்டில் சமையல் சாப்பாடணும், சமையல் ஏதாவது செய்யணும்னா இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஓடி போய் ரெண்டு கட்சி மைதா வாங்கிடுவா, போய் காப்பித்தூள் வாங்கிடுவான்னு அனுப்ப முடியாது, கடைங்கள்லாம் இல்லை அந்த காலத்தில் இல்லைங்களா? எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கணும். இந்த வீட்டு எஜமான் என்ன பண்ணுவார், தேவையான எல்லா ஸ்டாக்கும் வச்சுருப்பார். அந்த நேரத்துக்கு என்ன வேணும் டக்குன்னு எடுத்து கொடுப்பார். அவருக்கு எங்கே இருக்குன்னு தெரியும், இமீடியட்டாக எடுத்து கொடுப்பார். அந்த மாதிரி இருப்பார் பாருங்களேன், அந்த மாதிரி இருப்பார். தேவனுடைய வசனங்களை புரிந்து கொண்டு முதலியரை பாஸ் பண்ணி நல்லா அதை மாஸ்டர் பண்ணி ஒரு வேத பாரகனாக தேர்ந்தவன் இந்த மாதிரி வீட்டஜமானா இருப்பான். ஒவ்வொரு வாழ்க்கை சூழ்நிலைக்கும் என்ன தேவைன்ற காரியம் அவங்ககிட்ட இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம மைண்டு இந்த மாதிரி தேவனுடைய பொக்கிஷமான சத்தியங்களை தொடர்ந்து படிச்சு 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 நம்ம வளர்த்துக்கும் போது தியரியா இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த புக்ஸு இந்த புக்ஸு இந்த பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது, வாழ்க்கை பார்த்தா அலங்கோலமாக இருக்கும், குடும்பம் அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி தியரட்டிக்கல் இல்லை, ப்ராக்டிக்கல். அந்தந்த சத்தியங்கள் எந்தெந்த சூழ்நிலைக்கு தேவைன்ற பொக்கிஷங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு வெல் ஸ்டாக் ஸ்டோர்டு மைண்டாக நம்ம மைண்ட் இருக்கும். அதை தான் அவர் சொல்கிறார். ஒரு அங்கே வேத பாருங்கள், பர்சனலாக எப்படி நம்ம வீடை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அது பயன்பாடு எப்படி ஸ்டோர் பண்ணுறது, வேத வசனத்தில் படித்து 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 தேர்ந்தவங்களாக, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்தவங்களாக, பழையவைகளும் புதியவைகளையும் பழைய ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாடுலையும் படித்து 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 நல்லா தேர்ந்து நம்ம மூளையில் ஆண்டவருடைய சத்தியத்தை தேர்ந்து வளர்ந்த வேத பாரகன் எப்படி இருப்பானா, அவன் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைக்கும் என்ன தேவைன்னு கரெக்டாக அவனால் செயல்பட முடியும். கரெக்டா செயல்பட முடியும். அவன் படிச்சு முயற்சி எடுத்து தியானம் பண்ணி அதெல்லாம் நல்ல யோசி கொண்டு வர முடியும், நல்ல யோசி கொண்டு வர முடியும். பாருங்களேன், அதான் வேதத்தை படிக்க சொல்றேன், வேதத்தை படிச்சு தேரும். சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம மூளையை பண்ணியிருக்கிற அதிசயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயம், ரொம்ப கெப்பாசிட்டி, 20 GB 30 GB மொபைல்லாம் வருது சொல்றாங்க சயின்டிஸ்ட். நம்ம மைண்ட் எவ்வளவு ஜிபி தெரியுமா? 25 லட்சம் GB, 25 லட்சம் GB எவ்வளவு ஸ்டோர் பண்ணலாம். அதுவும் தப்புன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா நமக்கு நித்தியம் பண்ணியிருக்கிறதுனால அன்லி நித்தியமெல்லாம் நமக்கு ஸ்டோர் பண்ணிட்டே போகணும். அன்லிமிட்டெட் கிளவுட் கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்குது, எவ்வளோனா ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டோரிங் ஸ்டோரிங் சொல்றாங்க, நம்ம மைண்டை வந்து நம்ம 10% கூட ஒழுங்காக யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு, மெமரி பவர் எவ்வளோ இருக்குது. உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர் மொபைலில் ஃபாஸ்ட் வரணும், ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர்னு வாங்க, ஹேங்கே ஆகாது மொபைல் அது போட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக என்ன அப்படி டக்குன்னு ஓப்பன் ஆப் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் ஸ்னாப் ட்ராகன். இந்த உலகத்திலேயே பெரிய ப்ராசஸர் நம்ம மைண்டு தெரியுமா, ஹேங்கே ஆகாது. நம்ம தூங்கும் போது கூட ஹேங் ஆவார், ஃபாஸ்ட் டக்குன்னு யோசிக்கும், டக்குன்னு பண்ணும், டக்குன்னு ஷார்ப்பாக இருக்கும், எவ்வளோ ஃபாஸ்ட். அதை விட ப்ராசஸர் இல்லை. அதை வச்சுக்கிட்டு மங்கி அந்த அருமையான மூளையை கொடுத்த ஆண்டவர் தான் அந்த மூளையை மிக சிறந்த கல்விமானாக மாற்றுவதற்கு அருமையான அந்த வேதத்தை கொடுத்துருக்கிறார். அந்த வேதம் நம்ம மூளையை டெவலப் பண்ணுற மாதிரி இந்த உலகத்தில் எதுவுமே டெவலப் பண்ண முடியாது. அந்த வேதத்தை படித்து 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 படிக்கும் போது அனுபவத்தில் பார்க்குறோம், ஒரு காரியத்தை ஸ்டோர் பண்ணுறோம் ஒன்றுமே புரியல. எவ்வளோ நாள் படித்து ஒன்றுமே அதில் புரியல, என்ன இந்த அதிகாரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு. ஆனால் படிச்சுட்டே போகிறோம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல பார்க்குறோம், எப்போவோ ஸ்டோர் பண்ணது எவ்வளோ விசேஷமாக புரியுது. இப்போ ஏன் இன்னொரு காரியம் மற்ற காரியத்தை கனெக்ட் பண்ணுது, நம்ம மூளை இதுக்கு அதுக்கு தொடர்பு காமிச்சு எவ்வளோ அருமையான சத்தியம் அப்படின்னு புதியவைகள் பழையவைகள் பொக்கிஷங்களாக நமக்கு புரிய ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ அருமையான மூளையை கொடுத்து சத்தியத்தில் நம்ம படிக்கணும். வேத வசனத்தின் அதிசயம் தாங்க, நம்ம படிக்க 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 தெளிவாக அதை ஸ்டோர் பண்ண ஸ்டோர் பண்ணத்தான் நம்ம அதிகமாக அதில் வளரவே முடியும். நம்ம ஆரம்பத்தில் படிக்கிறோம் புரியுது இல்லைன்னு விட்டுறோம், இல்லை அப்படி இல்லை, அதை ஸ்டோர் பண்ணி வை, அது பழசு தான் புரியாம தான் இருக்கலாம், ஸ்டோர் பண்ணி வை, படிச்சுட்டே போ, ஸ்டோர் பண்ணு ஸ்டோர் பண்ணு. அது கனெக்ஷன் ஒன்று ஒன்றுக்கு என்ன அருமையாக வளரும் தெரியுமா, என்ன அருமையாக இருக்கும், என்ன அருமையாக இருக்கும். ஒரு இடத்துல எங்கேயோ உட்காந்துருக்குறோம், காரில் போகிறோம், இல்லை குக்கிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு வசனம் வருது, வந்து பெரிய வெளிச்சத்தை கொடுக்குது, பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குது. இப்படி உங்கள் மைண்டை ஸ்டோர் பண்ணுங்க, ஸ்டோர் பண்ணுங்க தான் அவர் சொல்கிறார். சத்தியங்களே நாம் தேறின வேதப்பாடுகளை ஆகி இந்த வீட்டை ஜமான் மாதிரி ஆகும். கனெக்ஷன் பழைய சத்தியங்கள் புதிய சத்தியங்கள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. திடீர்னு பார்த்தா பைபிளை திறந்து நேற்றெல்லாம் இது பார்க்கல, திடீர்னு நைட்டு யாரோ வந்து போட்ட மாதிரி இருக்கும். சனிக்கிழமெல்லாம் படித்து பார்த்து ஒன்றும் புரியல, சண்டே காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இப்போ நேற்றெல்லாம் இருக்குல்ல, எங்கேருந்து வந்துச்சு இது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வேதம் அதிசயமான வேதத்தை நம்ம பார்க்கலாம், புளியவைகள் பழியவைகள். ஆகவே நம்ம ஆண்டவர் என்ன கேட்குறாரு, ஃபைனல் டிகிரி நீ பாஸ் பண்ணு பண்ணினா நீ ஒரு வீட்டெஜமான் மாதிரி இருப்ப. வீட்டெஜமான் பைபிளை தொடர்ந்து படிக்கிற பழக்கம், புலந்து படிக்கிற பழக்கம், ஆல் இதெல்லாமே நம்ம படித்து வேதத்தில் வளரும் போது ஒரு வீட்டெஜமான் அவன் மைண்டில் ஃபுல்லு பொக்கிஷங்கள் நிறைந்த மாதிரி நம்ம ஆயிடும். அதனால தான் பைபிளை ரெகுலராக சொல்லித்தரும். ஏன் சொல்லித்தரும், பிரசங்கம் வேதத்தை படிச்சுட்டே வரும், உங்கள் மைண்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வருது இந்த சத்தியங்கள். ஸ்டோர் பண்ணியே இப்போ அது பிரயோஜனமாக இல்லாமல் இருக்கலாம், அது ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வாழ்க்கையின் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தேவை மாதிரி பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஒரு வீட்டஜமான எவ்வளோ நன்மை தெரியுமா, அப்படி ஆயிட்டீங்கன்னா என்ன ஆகும், அப்படி ஆயிட்டீங்கன்னா வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள், தனிப்பட்ட நன்மை. வேதம் எப்படி ஸ்டோர் பண்ணி ஒரு வீட்டஜமான ஆயிட்டோன்னா என்ன ஆகும், பாவத்துக்கு பாவத்தை மேற்கொள்வதற்கு வேத சத்தியத்தை விட வேற மருந்து கிடையவே கிடையாது. இப்படி ஒருத்தனுடைய மைண்டு வேதத்தில் வளர்ந்து வளர்ந்து வேத சத்தியங்கள் நிறைஞ்சு அந்த மைண்டு வேத சத்தியம் வெளிச்சத்தினால நிரம்புதுன்னா பாவத்தை அதை விட பெரிய மருந்து கிடைக்காது கிடையாது. பாருங்க, அது மைண்டு பாதிக்க பிசாசு சோதனைகளை கொண்டு வருது, பாவத்தை கொண்டு வருது. ஏன் நிறைய பேர் பாவத்தில் ஈஸியாக உளுந்துடுறீங்க, இந்த மூளை வெறுமையாக இருப்பதுனால, மூளையில் ஸ்டோரே இல்லை, சத்தியமே இல்லை. சத்தியம் மைண்ட் ஸ்டோர் பண்ணி இருக்கும் போது என்ன ஆகும், சோதனை நம்மளை வந்து தாக்க வருது, சோதனை நம்மளை அழிக்க வருது, ரொம்ப ஈஸியாக உளுந்துடலாம். ஆனா அந்த சத்தியத்தின் வெளிச்சம் இது தப்பாச்சே இது பாவமாச்சே நம்மளை காப்பாத்து, இது சாத்தானுடைய சோதனை, இது எங்க கொண்டு போவோம், இது பயங்கரம்னு நம்மளை காப்பாத்து. இயேசு பாவ சோதனையிலிருந்து எப்படிங்க தப்பிச்சார், என்னாச்சு, சாத்தான் அவர் சோதிக்க வரும்போது என்ன பண்ணாரு? வேதம் சொல்லுகிறதே, வேதம் சொல்லுகிறதே, அப்படித்தானே அவர் தப்பிச்சாரு இல்லைங்களா? அப்படித்தானே சாத்தான் மேற்கொண்டாரு. ஒருவேளை அவர் மைண்ட்ல ஸ்டோரே பண்ணி இல்லாம இருக்கட்டும், சும்மா சொல்றாரு அப்படி இருக்க மாட்டார், இல்லாம இருக்கட்டும், என்ன ஆகும், சாத்தான் வந்து சொல்லுது, ஓ ஒருவேளை இருக்கலாம், சாத்தான் அவனுக்கு இவ்வளவு அறிவு இருக்குதே பரவாயில்ல, இது கூட நல்ல ஐடியாவா இருக்குதே பரவாயில்ல, அப்படித்தான் நம்ம உழுதுகிட்டு இருக்கிறோம். சத்தியம் தெரியாம, வேத சத்தியம் மனசுல இல்லாம சோதனையில உழுவுறது. யோசிச்சு பாருங்க, வேதம் அப்படி ஸ்டோரா இருந்துச்சுன்னா எவ்வளவு அருமையா சிறந்ததா வாழ்க்கை இருக்கும். நம்ம நேரத்தை வீணா உட்காந்து 5 மணி நேரம், 10 மணி நேரம், 3 மணி நேரம் சினிமாலேயோ டிவிலையோ செலவிடுறோம். வேதம் நிறைஞ்சி மனசுல இருந்துச்சுன்னா காலம் மிகுதியை, காலத்தை மிகுதிப்படுத்து, தீமை காலமா இருக்கிறதுனால டைம் வேஸ்ட் பண்ணாத, உனக்கு இருக்கிற காலம் கொஞ்சம் தான், டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு இந்த காலத்தை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துறதுக்கு, காலத்தை பயன்படுத்தி சம்பாரிச்சு மேல வர்றதுக்கு, வேலையில தன்னை வளர்த்துக்கிறதுக்கு, திறமைய வளர்த்துக்கிறதுக்கு, டேலண்டை வளர்த்துக்கிறதுக்கு வேதம் தாங்க எனக்கு உதவிச்சு. ஒரு டேலண்டும் எனக்கு இருக்கல, வேத சத்தியங்கள் கொள்கை தான் டேலண்ட் எல்லாம் வளர்த்துக்கிறதுக்கு உதவுது. பாவம் செய்யணும்னு தோண்டுது, பாவங்கள் வருது, என்ன வாலிபர்களுக்கு இச்சை ஆசைகள் வருது, வாலிபன் தன் வழியை எதனால காத்துக்கொள்ளுவான், வசனத்தின் மூலமாக. ஏன் வாலிப இச்சைகளை விட்டு விலகி ஓடுன்னு வேதம் சொல்லுது. தேவனுடைய பரிசுத்தாவி உனக்குள்ள குடியிருக்கிற பரிசுத்த ஆலயமாச்சே நீ, இச்சை நமக்கு வருது, பாவ சோதனை வருது, என்ன வேதம் நிறைஞ்சிருந்துச்சுன்னா அது உடனே வெளிச்சம் அது அடிக்குது. தேவனுடைய ஆலயமாக நீ இருக்கிறிய, பரிசுத்தாவி உனக்குள்ள குடிகொண்டு இருக்கிறாரே. நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா, கிறிஸ்துவுடைய அங்கம் என்று நீ அறியீர்களா அப்படின்னு அந்த பொக்கிஷங்கள்லாம் வந்து பாவத்தை மேற்கொள்ள வைக்கும், பொருளாசையை மேற்கொள்ள வைக்கும், இச்சையை மேற்கொள்ள வைக்கும். எவ்வளவு பரிசுத்தமா வாழ்றதுக்கு வேதம் உதவுது பாருங்களேன். அப்படி ஸ்டோர் பண்ணலன்னா எப்படிங்க பரிசுத்தமா வாழ முடியும்? அவன் தான் வீட்டு எஜமான் போல இருப்பான். உலக கவலைகள் வாழ்க்கையில வருது, அந்த கவலை, இந்த கவலை, அந்த கஷ்டம் யோசிச்சு மனசே சோர்ந்து போகலான்னு வருது. ஆனா வேத வசனம், வேத சத்தியங்கள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மனசுல இருந்துச்சுன்னா அந்த உலக கவலை வரும்போது அதுக்கு எதிர்க்க எனக்கும் வருது. சில நேரங்கள்ல 10 நிமிஷத்துக்கு மேல கவலை தங்குறது இல்லையே, உடனே வேத வசனம் வந்து காப்பாத்துது. இத சொன்ன தேவன் உன் தேவைகள்லாம் சந்திப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே, வாழ்க்கையில என்னன்றி இப்பதான் அறிவாரே. அந்த வசனங்கள் வந்து 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 அந்த கவலைகள்லாம் நீக்கி உற்சாகத்தை ஏற்படுத்து. உலக கவலைகள்ல மூழி வாழ்க்கை இராதபடிக்கு. அந்த ஏதோ ஒரு கஷ்டம் வருது, நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு, சங்கீதம் 3 போட்டிருக்கே, அவருக்கு தாவீதுக்கு அந்த கஷ்டம் வரும்போதும் சந்தோஷமா இருக்கும் செஞ்சாரு. இதெல்லாம் எப்படி வரும்? நீ தேஜமான் ஆகிய மனுஷனா இருக்காத்தானே, புதிய ஏற்பாடுல வசனம், அங்க வசனம், இங்க வசனம், ஒரு கள்ள போதகத்தை நம்ம பார்க்கறோம், கள்ள எல்லாரும் உழுதுகிட்டு இருக்காங்க அந்த கள்ள போதகத்துல. ஆனா நம்ம ஒரு வேத பாறைகள், அந்த வேத சத்தியங்கள்லாம் அறிந்து அந்த கேட்கிறோம் அந்த கள்ள போதகம், இதுல ஏதோ சரியில்லையே, தானியல்ல இருந்து ஒரு வசனம் எடுக்கிறோம், இங்க இருந்து ஒரு வசனம் வருது, இந்த வசனம் எல்லாம் தப்பா சொல்லுது, இல்ல அந்த மைண்ட்ல இல்லைன்னா அந்த கள்ள போதத்துல நம்மளும் உழுந்துருவோம். அப்படித்தானே எல்லாம் தப்பா போறாங்க வேதம் இல்லாம. எவ்வளவு உதவியா இருக்கும் யோசிச்சு பாருங்க, தனிப்பட்ட பரிசுத்தத்துக்கு வாழ்க்கையில உடம்பு சரியில்லை, சிக்னஸ் நமக்கு வருது, சிக்னஸே நம்மள மனசு உடைச்சு போட்டுருது. ஆனா அந்த சிக்னஸுக்கே மருந்து கொடுக்கும்படி சில சங்கீதங்கள் இருக்கு. அது எங்க இருக்குன்னு ஸ்டோர் பண்ணியிருந்தாதானே உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா சிக்னஸ்லயே மூழ்கி மூழ்கி சோர்ந்து போயிருப்பேன். அந்த சங்கீதங்கள் படிச்சாவே உடம்போட ஆவி சுகம் அடைஞ்சிடும், ஆவி பலம் அடைஞ்சா. நிறைய பேர் மெடிக்கல்ல சொல்றாங்க ஆவி பலம் அடைஞ்சு சுகம் அடைஞ்சா உடம்பு தானா சரியாயிடும். அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு நீ ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாதானே அந்த டைம்ல உதவும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு வீட்டு எஜமான, ஒருவேளை அந்த உதாரணம் புரியலாம், எனக்கு ரொம்ப வேலை காலையில யோசிச்சுட்டு இருந்தேன். ஜேம்ஸ் பாண்ட் தெரியுங்களா உங்களுக்கு? ஜேம்ஸ் பாண்ட் இங்கிலீஷ் சினிமாவில் வருவார், ரொம்ப அதிசயமான மனுஷன். அவருக்கு எந்த கஷ்டம் எங்க வந்தாலும் எங்க இருந்து என்ன அடிப்பாருன்னு தெரியல. வாட்ச்ல பார்த்தா கன்னு வச்சிருப்பாரு, எங்க பார்த்தா ஏதோ வச்சிருப்பாரு, ஷூல ஏதோ ஒன்று வச்சிருப்பாரு, என்னன்னு கயிறு வச்சிருப்பாரு, அது இதுன்னு. கார் பார்த்தீங்கன்னா விதவிதமா பொக்கிஷங்கள், என்னென்னவோ எடுத்து தப்பிச்சு ஓடிடுவார் மனுஷன். என்ன சத்ரு நான் வர்க்க எங்கெங்கே என்னவோ வச்சிருப்ப, அந்த மாதிரி ஆவிக்குரிய ஜேம்ஸ் பாண்டா மாறிடும். எந்தெந்த சூழ்நிலைக்கு என்னென்ன செய்யணும், என்ன முடிவு எடுக்கணும், எப்படி தப்பணும், ஞானமா எப்படி வாழ்றது, ஆட்டோமேட்டிக்கா செய்யும்படிக்கு ஒரு நல்ல எஜமான பொக்கிஷமா நம்ம வர முடியும். யோசிச்சு பாரு, அப்படி நம்ம ஆக முடியும். அதான் சங்கீதம் ஒன்னு அருமையா சொல்லலையா, இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், நீரண்டையில் நடப்பட்ட மரம் போல் தன் காலத்தில் கனிய கொடுப்பான். அவன் செய்வதெல்லாம் ஏன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்யறதெல்லாம் ஞானத்தோடு தேவ வசனத்தின் கட்டுப்பாடோடு சரியானதை செய்யும் போது அதுல எல்லா தேவ ஆசீர்வாதம் இருக்கும். அவன் மூளை ஸ்டோர் பண்ணி இருப்பதனால், அந்த ஸ்டோர் பண்ண சத்தியத்தினால், அவன் செயல்படுவதனால் எல்லாத்திலையும் ஆசைப்பட்டு தேர்ந்தவனா வருவான். அப்படித்தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அப்படி நம்ம வரணும். நமக்கு மாத்திரம் இல்லை, தனிப்பட்ட மற்றவங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கலாம். நேரங்களில் வயசாகி போன உடனே நம்ம கூறு கெட்டவங்கன்னுவாங்க நம்ம ஊர்ல இல்லைங்களா, வயசாகி தாத்தா ஆன பிறகு அவன் பேச்சு யாரும் கேட்க மாட்டான், தூக்கி போட்டு தாத்தா வாய மூடு, வயசானது வாய மூடு, உளறிட்டு இருக்கு பாரு, அப்படி இப்படி நம்மளை ஓரத்துல தள்ளிடுவாங்க இல்லைங்களா. ஆனா இந்த மாதிரி பொக்கிஷத்துல வளர்ந்த வேத பாரகன் அப்படி இருக்க மாட்டான். அவன் வயதான போதிலும் எத்தனையோ அவன் வாயில இருந்து வருகிறதெல்லாம் பொக்கிஷ ஆலோசனை வாலிபர்களுக்கும், எத்தனையோ பேர் வயதானவங்க 70 வயசு 80 வயசு நம்ம நாட்டுல இல்ல வெளிநாட்டுலாம் எவ்வளவு வேதத்துல வளர்ந்தவங்க வாலிபர்கள்லாம், ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்கள போய் கேட்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு வேத பாரகிறவர், வீட்டு எஜமான் பொக்கிஷங்களா எடுத்த ஒரு அனுபவத்துல வேதத்துல வளர்ந்து எல்லாருக்கும் வாலிபர்களுக்கும் முதிர்வாய்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஆலோசனை சொல்லுகிறவரா இருக்கிறார். அப்படி ஒரு வயசான காலம் உங்களுக்கு வேணாம், அப்படி ஒரு வீட்டு எஜமானா நீங்க மாறவானா, அதுக்கு தாங்க அழைக்கிறாரு. மத்தவங்களுக்கு நம்ம எவ்வளவு கவுன்சில் கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட வராங்க, ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வராங்க, ஒரு சோர்ந்து வராங்க, நம்ம ஒரு வேத பாரகனா இருந்து ஆண்டவருடைய அந்த சங்கீதத்துல இப்படி போட்டிருக்குங்க, இந்த வசனத்தை எடுத்து பாருங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளவு வழிகாட்டியாது, எவ்வளவு ஹெல்ப் ஆகுது, அட்வைஸ் ஆகுது. வீட்டுக்கு வரும்போது அதை காமிச்சு இதை காமிச்சு அதை கொடுக்கறோமே, அந்த மாதிரி வீட்டெஜமான பொக்கிஷங்களா எடுத்து எடுத்து கொடுக்கறது. போராடிக்கிட்டு சில பேர் சந்தேகத்துல இருக்கிறாங்க, வியாதியில இருக்கிறாங்க, ஏற்றபடி அவங்களுக்கு ஒன்னொன்னா பொக்கிஷங்களை எடுத்து கொடுக்கற மனுஷனாக நாம் மாற முடியும் பாருங்களேன். எப்படி ஒரு வீடாக மாறும்படிக்கு நம்மளை அழைக்கிறார். 3 degrees பார்த்துட்டோம். முதலாவது என்ன புரிஞ்சுக்கணும், அதான் ஃபர்ஸ்ட் இயர்ஸ். அதுலயே உட்கார விடாது, அதுலயே வரல. சில பேர் கேட்கறது கேட்கறது வீட்டுக்கு போறது, ஒன்னும் ஏறுறது இல்லை, ஒன்னும் பர்சனல் அப்ளை பண்றது இல்லை. அது தாண்டி அதுல மாஸ்டர் பண்ணணும். சுய முயற்சியோடு வேதத்தை படிச்சு படிச்சு வேத ராஜ்யத்தின் ரகசியங்களை நல்லா படிச்சு தேறி வேத பாரகனா ஆகிறவன் என்னவாகுவான், ஒரு வீட்டெஜமானாக, தனக்கே ஒரு பெரிய ஆசிர்வாதமாக, தன் சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பொக்கிஷங்களை பலகலையும் புதிய எடுத்து 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 கொடுத்து ஒரு பொக்கிஷமாக அவன் மாறுவான். அப்படி ஒரு வீடா நீங்க, அப்படி ஒரு வீடா நீங்க இருக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க. புதிய ஏற்பாடுல சொல்லுது, ஒன்னே நம்ம இதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும், இல்ல நம்ம வீட நல்லா தொடச்சு, இன்னொரு வீடை பத்தி ஆண்டவர் சொன்னார், அது நல்லா தொடச்சு வச்சுச்சான் அந்த வீட்டுல. என்ன ஆச்சு, ஒரு ஆவி வெளியே போய் என்ன ஆச்சான், 7 ஆவி வந்து முந்தின நிலைமையோட பிந்தின நிலைமை மோசமா போன வீடு இருக்கு. அந்த மாதிரி வீடு ஆகணுமா, வயசு ஆக 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 பேய் மாதிரி நீங்க ஆயிடுவீங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாது, பாவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, வியாதி வரும்போது அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது, கஷ்டம் வரும்போது தெரியாது, பேய் பிடிச்ச மாதிரி ஆயிருவீங்க நீங்க. அப்படி ஆகணுமா, இல்ல இந்த வீட்டெஜமான் மாதிரி பொக்கிஷம் நிறைஞ்ச ஒரு வீடு, வெல் ஸ்டாக்ட் ஹவுஸ், ஸ்டோர்ட் ஹவுஸ், அப்படி நீங்க ஆகணுமா? எப்படி ஆயிட்டு போறீங்க, எப்படி ஆயிட்டு போறீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரிதான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார் வீட்டெஜமானாக. பழைய ஏற்பாடுல ஒரு வேத பாரகர் இருந்தார், அவர் பேர் எஸ்ரா. அந்த ஒரு வசனத்தை படிச்சு நம்ம முடிப்போம். அவர் முடிவு பண்ணார், நான் ஒரு வேத பாரகன் ஆகணும். 7:6 எஸ்ரா 7:6 எடுத்தவங்க யாராவது படிக்கலாம். வேத பாரகனா இருந்தார். அவர் எப்படி தானா ஆயிருந்த வேத பாரகனா, 10வது வசனத்துல போட்டிருக்கு. எப்படி ஆனாரு, 3 காரியத்தை செஞ்சாராம்.
கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும்
ஆராயவும்
அதன்படி செய்யவும்
செய்யவும்
இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும்
ஆராய்ந்து படிப்பேன். இனிமே ஆராய்ந்து அதுல தேர்ச்சி பெறுவன். உலகத்திலேயே பெரிய படிப்புக்கு ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறார், அதுல வளர்வேன் நான். அது வளர்றதுக்கு நான் இருதயத்தை பக்குவப்படுத்துவேன், அதன்படி செய்து அதை இஸ்ரவேல்ல உள்ள மக்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அப்படி அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அந்த மாதிரி அழைக்கும் போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா நம்ம நமக்கு இருப்போம், மற்றவர்களுக்கு இருப்போம். ஆண்டவர் நம்ம எல்லோரையும் பெருமையான வீடாக இல்லாம இந்த வெல் ஸ்டாக் அருமையா பொக்கிஷம் நிறைந்த வீடாக வீட்டு எஜமானாக நம்மளை எல்லாரையும் மாத்திட்டோம். ஜெபம் பண்ணும். அருமையான ஆண்டவரே, இந்த ஓமையை புரிந்து கொள்ள, இந்த ஓமையை பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர், இதை வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு இந்த கதைகள், இந்த வசனங்கள்லாம் வெறும் இருள் தான், ஆனா எங்க வாழ்க்கையில பயன்படுத்தும்படிக்கு எத்தனையோ சபைகள்ல இதெல்லாம் போதிக்கப்படுது, ஆனா எந்த விதமான பயன்பாடும் இல்லாம மக்களுக்கும் புரியாம அவர் என்ன பேசுறாருன்னு கூட தெரியாம பேசிட்டு போற சபைகளுக்கு மத்தியில எங்களுக்கு வாழ்க்கையில அப்ளை பண்ற போதகங்களை நீர் தந்து வருகிறீரப்பா. இதையெல்லாம் கேட்டுட்டோம், நாங்கள் வழி அருகையில முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்த விதைகளா இராம இதை முதல்ல புரிந்து பர்சனலா நாங்கள் அப்ளை பண்ண உதவி செய்ய மாட்டவர். இதை படித்து எஸ்ரா மாதிரி வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து அதில் தேர்ச்சி பெற்ற வேத பாரர்களாக மாறி எங்களுக்கு வயசு ஆக ஆக எத்தனையோ பேர் எங்கள் மூதாதையர்கள்லாம் அறிவில்லாத போன மக்கள் மாதிரி ஆகாம ஒரு வேத பாரர்களாக பழமைகளையும் புதியவைகளையும் பொக்கிஷங்களை எடுத்து சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கிற வேதப்பாடுகளாக மாற எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். கிருபை காட்டும். எங்கள் எல்லோரும் எஸ்ரா மாதிரி நாங்கள் எல்லோரும் எங்கள் இதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும், உறுதியை தாரும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
போட்டிருக்கிற கடைசி பாடல்